சம்பளம் ஆறறிவார் எங்கள் அண்ணல் பெருமையே, ஆறறிவார் இந்த அகலமும் நீளமும் பேரறியாத பெருந்துடர் ஒன்பதின் பேரறியாமைகளும் பெறுகின்றேனே. இன்றைக்கு மார்கழி மாதத்தினுடைய முதல் நாள். நம்முடைய மகாட்சி உருக்கத்தூர் மடத்தினுடைய பல காலங்களாக இந்த திருவம்பாவை திருப்பள்ளி எழுச்சி நிகழ்ச்சி ஒரு சிறந்த வழிபாடாக தவறாது நடைபெற்றுக் கொள்ள வந்திருக்கின்றது. இந்த நிகழ்ச்சியிலே நம்முடைய ஆசிரியர் ஐயா தொடர்ந்து பேசிக் கொண்டு வந்திருக்காங்க. இந்த முறை அவரும் கலந்துக்கிறாரு. அவரோட சேர்ந்து நம்மளும் சேர்ந்து இந்த திருவம்பாவை நிகழ்ச்சியில திருவம்பாவை திருப்பள்ளி எழுச்சி நிகழ்ச்சியில பெருமானுடைய திருப்புகழை சிக்கிறதுக்கு கேட்டிருக்காங்க. அவர்களுக்கு சில காரணங்களால காலையில அவ்வளவு சீக்கிரமான நேரத்தில் வர முடியாத காரணங்களால பல நாள் வந்து அவங்களும் அவங்க கருத்துக்களை சேர்ந்துருவாங்க. இந்த திருவம்பாவை திருப்பள்ளி எழுச்சி நிகழ்ச்சியில நம்ம என்ன குறிக்கோள், என்ன நோக்கத்தோட நம்ம செய்யணும் அப்படிங்கிற ஒன்றை நம்ம வந்து தெளிவாக எடுத்துக்கோம்னா, அதை வந்து நம்முடைய ஒரு தொடர்ச்சியான நூலிழையாக இந்த 30 நாட்கள்லையும் அதை வந்து நம்ம தொடர்ச்சியாக அந்த நூலிழை சென்று கொண்டிருக்க வேண்டும். அந்த நூலிழை என்னன்னா, நம்ம வந்து பெருமானுடைய திருவடிகளை சிந்திக்கின்றோம். நம்முடைய குருநாதருக்கு அடியனுடைய எண்ணம் எப்போதும் இறைவனுடைய அந்த குருநாத பெருமானுடைய திருவடிகளுக்கு மாணவனாகவே இருக்க வேண்டும். இறைவன் சென்மோ கடவுளாக அமர்ந்து இருக்கின்ற ஆடகாசுரை அதை போற்றி கூடல் கிழங்கு குருமணியை போற்றி என்று இங்கே குருமணியாக அமர்ந்திருக்கின்ற பெருமாள் போதும் அவர் குருநாதராக இருந்து அடியே பெருமானுடைய மாணவனாகவே இருக்க வேண்டும். அதனால இது வந்து பெருமானுடைய திருவடிகள்ல மார்கழி என்பதாக நம்மை சூழ்ந்து இருக்கின்ற மாற்றுகளை கழிக்கின்ற இந்த மாதமாக அமைந்திருக்கின்ற இந்த மார்கழி மாதத்திலே மாற்றுகள் நீங்குவதற்கு பெருமானுடைய திருவருள் என்பதாக திருமூல பெருமான் ரொம்ப அற்புதமாக சொல்லுவார். சூரிய காந்தமும் சூழ்பஞ்சும் போலவே, சூரிய காந்தம் சூழ்பஞ்சை சுற்றிடா, சூரிய சந்நிதியில் துருமாறுவோர் ஆரியன் சந்நிதி அற்ற மகங்களே என்பதாக. சூரிய காந்தமும் இருந்தது, சூரிய காந்தம் சொல்றது இப்ப நம்ம இப்ப நம்ம லென்ஸ் கூட எடுத்துருவோம், அஞ்சும் சூழ்ந்திருக்குது. ஆனாலும் சூரிய காந்தமாக இருக்கின்ற அந்த லென்ஸ் சூழ்ந்திருக்கின்ற பஞ்சினை சொல்வதில்லை. எப்ப சொல்றதுன்னு சொன்னா, ஆரியனாக இருக்கின்ற பெருமான் வருகின்ற பொழுது அந்த கதிர்கள் ஒருங்கிணைக்கப்பட்டு அந்த பஞ்சானது பற்றி எரிகின்றது. அதுபோல இறைவனுடைய திருவருளை முன்னிட்டு இறைவனுடைய திருவடிகளை இறைவனுடைய எண்ணங்களை நாம் முன்வைத்து இந்த மார்கழி மாத சிந்தனையை நாம் செய்யலாம் என்பதாக. அற்புதமான ஒரு சிவமகிமா சொத்திரம் என்று புஷ்பதந்தர் என்ற ஒரு பெரியோர் இயற்றியது. அது அதனுடைய சோகம் ரொம்ப அற்புதமான சோகமா சொல்லியிருப்பாங்க. மகிம்ன பாரந்தே பரமவிஷோ எத்திய சதர்ஷி சுஷிர் பிரம்மாதீராமதி சதவசன்னா செய்கிற அசாவாச்சியா சுவாமி பரிணாமாவதிகரணி மமாப்தேச ஸ்தோத்திரே ஹர நிரபவாத சரிகரக. இறைவனுடைய பெருமை அளக்க உண்ணாது. இறைவனுடைய பெருமையை இவ்வண்ணத்தன் இந்நிறத்தன் இவன் இறைவன் என்று எழுதி காட்டுமாதே என்று சொல்லிட்டு நம்முடைய திருநாவுக்கோசர் சொல்றாரு. அப்படிப்பட்ட பெருமையினை உடையவன் இறைவன். அந்த இறைவனை வேதங்கள் முதலாகவே இதுதான் இறைவன் என்று சுத்தி இவைதான் என்று அருதியிட்டு வரையறையிட்டு காட்ட முடியாத ஒரு நிலைமை. சுத்தி பிரம்மாதீனாமதி சத வசன்மான் செய்கிறார். பிரம்மாவே உட்கார்ந்து எழுதுறேன், பெருமாளுடைய திறமைகளை எவ்வளவு எழுதி உங்களுக்கு கொடுத்துடுறேன் அப்படின்னு சொன்னாங்க. அவராலும் ஆகும் முடியாத ஒன்றுதான் பெருமாளுடைய திறமை. அப்படிப்பட்ட பெருமையை சுவாமி பரிணாமதிகரணன் அவரவர்களுடைய சக்திக்கு ஏற்றவர்கள், அவரவர்களுடைய இயல்புக்கு ஏற்ற வகையிலே, அவரவர்களுடைய முயற்சிக்கு எது எழுதுமோ அந்த அளவுக்கு முழுமையாகவும் உண்மையாகவும் அந்த பெருமானுடைய புகழை சொல்லுகின்ற பொழுது அதுதான் பெருமான் ஏற்றுக்கொள்கின்றார் என்பதாக. ஏனென்றால் நம்முடைய சக்திக்கு உட்பட்டது, நம்முடைய சக்திக்கு இவ்வளவு தூரம் பெருமானுக்கு கொடுக்க முடியுமோ அதை நாம் புரிகின்ற பொழுது பெருமான் ஏற்றுக்கொள்கிறேன். ஏன்னா பிரம்மாதேவன் எல்லாத்தையும் எழுதினாலும் அது முழுமை உண்மையாக இருக்க போறதில்ல. இறைவன் என்ற உண்மையான அந்த பரம்பொருளுக்கு வேறு எதுவும் தேவையில்லை. நம்முடைய புகழினால அவருக்கு புகழ் அதிகமாக போவது என்பது இல்லை. நம்ம புகழ் சொல்றது நம்முடைய மார் கழிவதற்கு, நம்முடைய மலம் இன்புவதற்கு, நம்ம பெருமாளுடைய திருவருளை அடைவதற்காகத்தான் நம்ம அது செய்கின்றோமே தவிர, பெருமான் முழுமையான பொருளாக இருக்கின்றார். அந்த மாதிரி அந்த பெருமான் நம்மால் இயன்று இந்த பெருமாளுடைய சிந்தனைகளை, இந்த மாலை மாத சிந்தனைகளை, திருவம்பாவை திருப்பள்ளி எழுச்சி சிந்தனைகளை செய்கின்றதை பெருமான் ஏற்றுக்கொள்வாராக. அந்த பெருமான் திருவடிகளை வணங்கி திருக்குற்றால புறவஞ்சியிலே திருவிடராஜராயர் ரொம்ப அருமையான ஒரு அபயரங்கத்தில் இருப்பார். தாளினை விரும்புவமாக தலைதலில் முடிக்கும் தோறும் நாளினை பொல்லாதென்றே யாலத்தார் தள்ளுவாரோ. சீரிய தமிழ் மாலைக்கும் செல்வ உத்தாரத்தை மீத தேறினால் எழுத்தொல்லை பெரியவர் தள்ளாராமே. இப்ப பூ மாலை எடுத்து சுழியும், ஏன் சுழியும் பணமா இருக்கும்? பூ மாலையில என்னங்க இருக்குது? பூ இருக்குது, நாடு இருக்குது. எங்க இருந்து மனம் வந்து பூல இருந்தான், நாடு மனம் தான். அப்ப நார தண்ணீர் வெறும் பூவை தான் வச்சிருக்கணும். அப்ப ஏன் நானே சேர்த்து சுட்டி கொள்கின்றோம்? அந்த மாதிரி நம்முடைய சுற்றுலாத்தில நம்முடைய திருவிழாவில் சொல்கின்றார், பூவினை அணிந்து கொள்வதுதான் பூவில் இருந்தா மனம் வரப்போகின்றது. அது மாதிரி பெருமானுடைய திருநாமம்னா பெருமானுடைய திருநாமத்தாலதான் மகிமை. இதை விட அவன் என்ன சொன்னாலும் அவருடைய புகழ் தான் மகிமை. ஆனாலும் அந்த நாரானது சேர்ந்து பெருமானோட அந்த பூவினை சுற்றி கட்டப்பட்டு இருக்கின்றதால அந்த நாரையும் சேர்ந்து அணிந்து கொள்கின்ற மாதிரி பெருமானுடைய திருவழிகளை சொல்லுவதாக இருக்கின்ற அந்த குற்றாலத்து ஈசருடைய திருவழிகளை சொல்லுகின்ற இந்த வார்த்தைகளாக இருக்கின்றதுனால பெரியவர்கள் இதனை ஒதுக்கி வைக்க மாட்டார்கள், இதனையும் ஏற்றுக் கொள்வார்களாக என்பதாக நம்முடைய திருவிடராஜர் கேட்கிறாரு. அந்த மாதிரி நம்முடைய இறைவர் அளவாய் அன்புடைய திருவடிகளை சொல்லுகின்ற வார்த்தைகளாக இருந்து அவற்றை அறியார்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்பதாக விண்ணப்பம் வைத்து திருவம்பாவை முதல் பாடலிலே முதல்ல ஒரு முறை பாடியதான். அதற்கு பிறகு மாந்தினியுடைய சிந்தனைகளை முதல்ல துவங்கி அதற்கு பிறகு முதல் பாடலுடைய சிந்தனைகளுக்கு நாம் உள்ளதெல்லாம் அமையப்படுகிறது. இந்த திரு அம்மானை திரு எம்பாவை என்பதாக சொல்லுகின்ற இரண்டு பதிகங்களும் திருவண்ணாமலையிலே மாணிக்கவாசகர் பெருமான் அருளி செய்தவை. நம்ம நம்முடைய திரு கார்த்திகை திருநாள் இப்போதான் ஒரு 15 ஆண்டுக்கு முன்னதாக நம்ம பெருமானுடைய திரு அண்ணாமலை தீபத்தை நாம் வணங்கி வழிபட்டோம். கார்த்திகை திருநாள் தொடங்கியே இங்க மார்கழி முழுவதுமாக ஒரு மண்டலம் என்று சொல்வார்கள். நம்முடைய அறிவியல் நோக்கத்தில் இந்த மண்டலம் என்று சொல்கின்ற 48 நாட்களுக்கு நாம் ஒரு செயலை நிதானம் செய்து கொண்டிருந்தால் அது இந்த சப்கான்சியஸ் மைண்ட் சொல்றாங்க. நம்ம நம்முடைய மேலோட்டமாக ஒரு நாம் ஆழ்மனம் என்று சொல்கின்ற ஆழ்மனம், ஆழ்மனத்திலே எவை வகித்துக் கொண்டிருக்கின்றதோ அவை எஃபர்ட்லெஸ் என்று சொல்லுகின்ற முயற்சியே இல்லாமல் இயல்பாக வெளிப்பட வேண்டிய எல்லா அமைப்பெல்லாம் வந்து கார் ஓட்டுறதுக்கா கால் ஏறி உட்கார வேண்டியது எங்கு போகணும் எதுவுமே நம்ம வந்து அப்போ எழுதிக்க தேவையில்லை. கார் பாட்டு ஆட்டோமேட்டிக்கா அவங்க வீட்டிலிருந்து கிளம்புனா ஆஃபீஸ் வரைக்கும் போயிட்டு வழியில எப்படி போகணும் என்ன போகணும் ஏன்னா மனசுல 1000 சிந்தனைகள் அது பாட்டு போயிட்டு இருக்கோம். எப்படி வந்தீங்க, எத்தனை தடவை கியர் சேஞ்ச் பண்ணீங்க தெரியாது. ஆனா கியர் சேஞ்ச் பண்ணீங்கன்னா பண்ணிருக்கோம். அப்ப அது வந்து நம்ம வந்து இப்ப ஒரு செயலை வந்து வெளிப்படையாக நாம் செய்கின்ற பொழுது இவ்வாறு செய்ய வேண்டும் என்று ஒரு முடிவு எடுத்து அது பிறகு செய்யணும். அது மேல் மனதில் செய்யப்படுகின்றது. ஆழ்மனத்தில் செய்கின்றது தானாக நிகழ்கின்றது, ஆழ்மனத்திலிருந்து நிகழ்கின்றது. அதனாலதான் வந்து இந்த மன எண்ணங்களை எல்லாம் ஆராய்ச்சி செய்யறாங்க. ஆழ்மனதை எவ்வாறு நாம் ஒரு நிலைமைக்கு கொண்டு வருவது அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமாக அவங்க சொல்லுவாங்க. அந்த ஆழ்மனதை ஒரு சீரான நிலைமைக்கு கொண்டு வருவதற்கு இந்த 48 நாட்கள் என்று சொல்வதாக ஒரு மண்டல காலம் நம்ம வந்து அந்த மனதிற்கு அதுக்கு ரெண்டு வழிதான் சொல்றாங்க. ஆழ் மனதை நம்ம வந்து மாற்ற வேண்டும் இல்லைன்னு சொன்னாக்கா நம்ம எவ்வளவுதான் ஒரு 4 நாளைக்கு செஞ்சோம்னா திரும்ப 4 நாளைக்கு ஆக வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம். இந்த நியூ இயர் ரெசல்யூஷனுக்கு வந்துடும் இன்னும் கொஞ்ச நாள் புத்தாண்டு வந்து ஒரு ரெசல்யூஷன் பண்ணோம்னா ஒரு 10 நாளைக்கு நான் காஃபி சாப்பிட மாட்டேன் அப்படின்னு சொல்ல வேண்டியது. 16 நாள் காஃபி ஒரு நல்ல கூட்டு காஃபி வந்திருக்கு அப்படின்னாக்க உடனே மாறி. ஏன்னா அந்த அந்த 10 நாட்களுக்கு அது தாங்கி இருந்தது, அதுக்கு பிறகு வந்து அந்த ஆழ்மனது என்பது இன்னும் மாறல. மேல் மனதுலதான் வந்து அந்த மாற்றங்கள் மேலும் இருக்கிறாங்க. ஆழ்மனது போகல. இரண்டு விஷயங்கள் தான் வந்து ஆழ்மனதை மாற்றக்கூடியது. ஒன்று ஹை இம்பாக்ட் எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. எந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் ஆகுது அனுபவமானது ஆழ்மனதை பாதிக்கக்கூடிய மிகவும் தாக்கமாக அமைந்த ஒரு அனுபவம். அப்படி ஒரு அனுபவம் வந்துச்சுன்னா அது மேல்மனது மட்டும் மாற்றாமல் ஆழ்மனதையும் மாற்றக்கூடியது. அதனாலதான் வந்து ஒரு சில இதுலதான் என்ன சொல்லுவாங்க சீது சன்னியாசிக்கு பொழுது சன்னியாசிக்கு இருக்கும். அதனால வந்து அந்த அந்த எக்ஸ்பீரியன்ஸ் ஒரு இதுல வந்து அந்த ஃபியர் என்று சொல்லுகின்ற அந்த பயணம் அந்த இவையெல்லாம் வந்து அங்கே வந்து அந்த ஹை இம்பாக்ட் எக்ஸ்பீரியன்ஸ்னால அது வந்து ஆழ்வுறையை சென்று மாற்றக்கூடியது என்பதற்காக அது வந்து ரொம்ப அப்ரப்ட் ரொம்ப திடீரென்று செய்யப்படுகின்ற ஒன்று. ஆனா நம்முடைய பெரியவங்க என்ன சொல்றாங்கனாக்கா அதற்கு தான் பவம் என்று சொல்வதாக. இந்த பல காலங்களில் பல விஷயங்களை நமக்கு தெரிஞ்சிருப்பாங்க. பல விஷயங்களை இது நான் செய்யணும் அப்படிங்கிறது தெரியும். இது வந்து தெரியும் என்று சொல்லுகின்றது ஒரு செய்தியை நாம் தெரிந்து வைத்திருக்கின்றோம் அவ்வளவுதான். அதற்கு அடுத்த ஒரு நிலை என்னன்னு சொன்னாக்க புரிந்து கொள்வது என்பதாக ஒரு நிலை, உணர்ந்து கொள்வது என்கின்ற நிலை. அது என்னன்னா செய்தி என்பதாக தெரிந்து கொண்டிருக்கின்றோம். பெருமானை வணங்கினால் இன்போம் அப்படிங்கிறது ஒரு செய்தி ஆரோக்கியம். அதை உணர்ந்து கொள்கிறது என்பது அடியார்களை பார்க்கின்ற பொழுது அவருடைய பக்தி பரவசத்தை அமர்கின்றவோ, ஓஹோ இப்படித்தான் இருக்கும் என்பதாக அது புரிந்து கொள்கின்ற நிலை அனுசந்தானம் என்று சொல்வதாக அதனையும் தாண்டி அது அழுத்தானம் என்று சொல்கின்ற அழுத்தான நிலைக்கு வர வேண்டும் என்பதாக சொன்னால் அது வந்து திரும்ப 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 எப்ப செயல்படுத்தப்படுகின்றதோ அப்பொழுதுதான் அது வந்து இன்டர்னலை என்று சொல்கின்ற ஒரு நிலைக்கு அது வரக்கூடியது. அதனாலதான் நம்முடைய சுந்தரர் பெருமான் பலிவரம் தேவாரத்தில் ரொம்ப அற்புதமா சொல்லுவாரு. மற்றவர்கள் ஞான சம்பந்தரும் ஆவுக்கு அரசரும் கூறிய இவை சொல்லியவே சொல்லி என்று வைப்பானை என்பதாக சொல்லுகின்றன. அந்த பெருமக்கள் சொன்னதை சொன்னதை சொன்னால் திரும்ப 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 சொல்லுகின்ற பொழுது அதுதான் நம்முடைய மந்திரங்களுக்கே ஆகும். நம்ம மந்திரங்களை திரும்ப திரும்ப சொல்லிக்கொண்டே இருக்கும். அந்த மந்திரங்களை திரும்ப திரும்ப சொல்லுகின்ற பொழுது அவை ஆழ்மனத்திற்கு செல்லும். அந்த ஆழ்மனத்தில் அந்த மந்திரங்கள் என சிவாய நம என்ற சிந்தை சுருதி என்பதாக நம்முடைய திருநாவுக்கிரமன் சொல்றார். அப்படிப்பட்ட சுருதி என்பதாக சொல்லி நம்முடைய எப்படி ஒரு கச்சேரி நடக்குதுன்னு சொன்னா அதுல வந்து அந்த சுருதி கட்டி போடுறவங்க அந்த பாட்டு போயிட்டே இருக்கும். அப்படி போயிட்டே இருந்துச்சுனாதான் வந்து அது அந்த ஆதார சுருதியின் மையமாக வைத்து இசை வல்லுநர்கள் அதை பாடுவதற்கு அது வசதியாக இருக்கும். அப்படி இருக்கக்கூடியதுதான் இந்த மந்திரங்கள் உள்ளே சென்று கொண்டே இருக்க வேண்டும் என்பதாக. அதற்குத்தான் இந்த 48 நாட்களாக இந்த மார்கழி வழிபாடாக தினமும் நடக்கக்கூடிய அந்த வேண்டிய அந்த வழிபாடாக இதை காட்டி துவங்கி மார்கழி மாதம் முழுமையுமாக இந்த வழிபாடு செய்வதாக பலகாலமாக பெரியவர்கள் செய்து கொண்டு வந்திருக்கிறார்கள். இந்த மார்கழி வழிபாடு இங்கே மட்டும் நடக்கிறதில்ல, தாய்லாந்து என்கின்ற நாட்டிலையும் மன்னர்களுடைய குடித்தூட்டு விழாவுக்கு பாடப்படுகின்ற பாடல்கள் என்ன சொன்னாங்க, திருவம்பாவை பாடல்கள். அங்கே அரச நிகழ்ச்சிகள்ல மிக முக்கியமான நிகழ்ச்சிகள் என்பதாக இருந்தால் அங்கே திருவம்பாவை பாடல்கள் பாடுவது இன்றைக்கும் வழக்கம் இருக்கின்றது. இன்னும் கேரளத்தில் சொல்லப்போனோம்னா அங்கே கிளிப்பாட்டு அப்படின்னு சொல்லுவாங்க. அது என்ன அப்படின்னு சொன்னோம்னா அந்த திருவம்பாவை திருவாசகத்தை வந்து மலையாளத்திலே மிகவும் பழங்காலத்திலே அது மலையாளத்திலே மாற்றப்பட்டு அது வந்து பாடப்பட்டு வருகிறது. நம்முடைய தெய்வம் உலகெங்கும் பறந்து இருந்த தெய்வம் தான், அது உலகெங்கும் பறந்தும் இருக்கும். மேன்மைகள் தெய்வ நீதி விளங்குகிற உலகம் எல்லாம் என்பதாக சொல்லி ஞானம் இப்பொழுதே விட வேண்டும் என் ஆலவாயு உரையும் என் மாதிரியே நம்முடைய ஆலவாய் சொன்னால் ஜோடிகளில் வேண்டும் போச்சு. ஏன்னா நம்ம தெய்வம்னாக்க நம்முடைய தெய்வம் தான் அப்படிங்கிறதுக்காக இல்ல, பெருமானுடைய திருவருள் எல்லாருக்கும் சென்று சேர வேண்டும் அப்படிங்கறதுதான் நம்முடைய எண்ணம். அது வந்து போய் சேரணும் பெருமானுடைய திரு அவன் அருளாலே அவன் தாழ் வணங்கி என்பதுதான் நம்ம மைய கருத்தாய் பலன் எடுத்துட்டு இருக்கோம். அதனால அந்த பெருமானுடைய திருவருளால் அதை வணங்கணும் அப்படின்றது. இந்த பாவை நோன்பு என்பதாக சொல்கின்ற திருவம்பாவை நோன்பு எப்படி அமைந்தது, எவ்வாறு பரவி இருக்கின்றது பார்க்கின்றோம், அது எப்பொழுது கடைபிடிக்கப்பட்டு வருகின்றது அப்படிங்கிறதும் நமக்கு தெரியும். இது வந்து பல காலங்களில் நம்ம சிந்திச்சிருந்தாலும் இதை வந்து நம்ம அடிக்கடி நம்ம உறுதி செய்து கொள்ள வேண்டும். நம்முடைய சங்க இலக்கியங்கள்ல 2-3 விஷயங்கள் ரொம்ப சொல்லுகின்றார்கள். கார்த்திகை திருநாள வந்து அந்த விளக்கீடு என்பதாக சொல்கின்ற விளக்கினை ஏற்றுவது, குன்றின் உச்சியிலே ஏற்றுகின்ற விளக்கு என்பதாகவும் ரொம்ப தெளிவாக சங்க இலக்கியத்தில் வர்றது. இந்த கார்த்திகை திருநாள் பெருமான் வந்து திரு அண்ணாமலையார் சோதி என்பதாக, ஏன்னா நம்ம ஆயிடும் இன்றைக்கு திருவம்பாவை பார்க்க போவதே சோதி என்பதாகத்தான் பார்க்க போயிருந்தோம். திரு அண்ணாமலையார் என்பதாக சோதி என்பதாக பார்க்க போயிருந்தோம். அந்த கார்த்திகை என்பதே அந்த மலையின் குன்றின் உச்சியிலே இருக்கின்ற விளக்கினை பற்றி, அதனுடைய ஒளியினை பற்றி சங்க இலக்கியங்கள்ல அற்புதமா சொல்லிடுறாங்க. இன்னொரு விழா மிக அதிகமாக சங்க இலக்கியங்கள்ல பேசப்படுகின்றது என்பதாக சொன்னால் அது திரு ஆதிரையும் என்பதாக. திரு ஆதிரையும் இருந்தாலும் திரு கார்த்திகை திருநாளும் சங்க இலக்கியங்கள்ல மிக அதிகமாக சிறப்பாக பேசப்படுகின்ற விழாக்கள். இந்த ஆதிரை என்பது இன்னும் ஆதிரை என்பதாகவே பேர் படைத்தது சொல்லிட்டு மணிமேகலை வந்து அந்த காயசனிகையின் பொழுது உணவு அளிக்கின்ற எல்லாமே வந்து ஆதிரை என்பதாக அந்த அம்மையார் பெயர். ஆதிரை என்பது எவ்வளவு தூரம் புகழாக இருந்திருக்கின்றது மனித காலம் முத்து அப்படிங்கிறதை நம்ம பார்க்கலாம். இன்னும் சொல்ல போனோம்னா காந்த புராணத்துல கந்த புராணத்துல சிவபெருமானுக்கு உரியதாக எட்டு கிரகங்கள் சொல்லு. எட்டு கிரகங்கள் என்று சொல்வதாக சொல்லுகின்ற பொழுது வைகாசி மாதத்திலே ரிஷப விரதம் என்பதாக சொல்லக்கூடிய இடப விரதம் அது அட்டமி திருநாளில் சுக்லபட்ச அட்டமி திருநாளில் வழங்கப்படுகின்றது. இந்த ரிஷப விரதம் என்பதாக சொல்லுகின்ற இடப விரதம். இரண்டாவதாக சொல்லப்படுவது ஐப்பசி மாதத்திலே கேதார விரதம் என்பதாக, கேதார உதவி விரதம் என்பதாக நம்ம நோக்கம் இருக்கோம். 21 நாட்கள் அனுஷ்டிக்கப்படுகின்ற அந்த விரதம். அதற்கு அடுத்ததாக வருகின்றது சோமவார விரதம் என்பதாக திங்கட்கிழமைகளிலே சிவபெருமானை வணங்கி வருவது. ஏன்னா நம்ம வந்து பெருமானை வந்து நிலப்படி போய் அந்தியும் நண்பகலும் அச்சுவதமும் சொல்லி வெளியிலே நடந்தொழுகி விதியினால் வழிபடும் கழிவுலாம் கைகொழில் காணக்கூடிய ரஞ்சன் என்பதாக சொல்லியிருக்காங்க. அந்த மாதிரி தினமும் பெருமானை வழிபடுறோம். திருக்கோயில போய் வழிபட முடியலன்னா சரி நம்முடைய இல்லங்களில் இருந்து வழிபடுறோம். வாரத்திற்கு ஒரு முறையாவது நம்ம வந்து குடும்பத்தோடு சென்று பெருமானை வணங்கி வழிபட வேண்டும் அப்படிங்கறத நம்ம வந்து ஒரு ஒரு வரைமுறையாக நம்ம நடைபெற்று வரோம். அதற்கு அந்த சோமவார விரதம் என்பதாக சொல்லுகின்ற இந்த திங்கட்கிழமை விரதம் மிகவும் சிறப்பான ஒரு விரதம். அந்த சோமவார விரதங்களையும் இந்த கார்த்திகை சோமவாரம் என்பதாக சொல்லுகின்ற கார்த்திகை சோமவார விரதங்கள் மிகவும் சிறப்பானது. கார்த்திகை மாதத்தில் இப்ப மூன்று விரதங்கள் பார்த்தோம். நான்காவதாக வந்தது கார்த்திகை பௌர்ணமி என்று சொல்லலாம். முழு நிலவு நாளிலே வருகின்ற விரதம் உமா மகேந்திர விரதம் என்பதாக சொல்லுகின்ற நம்முடைய கார்த்திகை தீப திருவிழாவிலே ஒட்டி வருகின்ற அந்த விரதம். இது உமா மகேந்திர விரதம் என்பதாக இறைவனையும் இறைவியையும் இணைந்து வேண்டும். அதற்கு அடுத்ததாக வருவது நம்முடைய திரு ஆதிரை என்பதாக, ஆர்த்ராதர்சனம் என்பதாக சொல்வாங்க. நம்ம ஈரோடு என்று ஒரு ஊர் இருக்கு. அந்த ஊர் பேர் என்ன, பேர் காரணம் என்ன அப்படிங்கிறதாக நிறைய பேர் செய்யாது. ஈரோடு அந்த ஊர்ல பெருமானுடைய திருநாமம் ஆர்த்ர கபாலீஸ்வரர். அது தமிழ் அழகா ஈரோடு தீர்த்தமே எழுதலாம், இல்லைனாக்கா ஆர்த்ர கபாலீஸ்வரர் எழுதலாம். ஆனா மாற்றி எழுதுகிறது எல்லாம் ஆருத்ர கபாலீஸ்வரர் அப்படின்னு எழுதுவாங்க. அப்படி எழுதுறது தவறு. ஆர்த்ர கபாலீஸ்வரர் என்பதற்கு நேரான தமிழ் சொல் ஈர ஓட்டு ஈர. ஆர்த்ரம் என்று சொல்லுகின்ற மனதிற்கு தமிழ் சொல் ஈரம் என்று பொருள். பெருமான் வந்து திரமகபாலம் ஏற்றிக் கொண்டிருக்கின்ற பொழுது அது ஈரமாக இருக்கின்றது என்பதற்காக ஈர ஒற்றினை. ஞானசம்பந்த பெருமான் முதல் பிரியத்தில் அழகாக சொல்வாரு, முற்றலாமை இடனாகும் ஏன முளைக்கும் இவை கொண்டு மற்றொல்லோடு கவனாப்படுகிறது என்று எனக்கு உள்ளம் கவர்கள் என்பதாக சொல்லி சொல்வார். அங்க வந்து வற்றல் ஓடு கதனாக பெறுகிறது. இது வந்து ஈர ஓடாக அமைந்திருந்தது. அந்த ஈர ஓடு ஈசர் என்பதாக ஆர்த்ர கபாலீஸ்வரர் என்பதாக. இந்த ஆர்த்ரா தர்சனம் என்று சொல்லப்படுகின்ற இந்த திரு ஆதிரை திருநாள் ஆர்த்ரம் என்று சொல்கின்ற ஈரம், இது வந்து இந்த மார்கழி மாதமானது பனி அமைந்துள்ள காலம். காலை நேரத்துல நிறைய பணி வருது நமக்கே தெரியும். அந்த அந்த நேரத்துல இறைவனுடைய திருவடிகளை மனம் கொண்டாலே ஆர்த்ரா தர்சனமாக ஈரமுடைய அந்த நாட்களில் நம்ம பெருமானை வணங்குவதாக. இந்த மார்கழி மாதமானது ஒரு ஆண்டு முழுமையும் ஒரு நாளாக தேவர்களுக்கு ஒரு நாளாக நாம் சொல்லுகின்ற பொழுது நம்முடைய ஆடல் குழந்தை பெருமான் பிள்ளையம்பர் பெருமான் ஆறு அபிடயங்கள் வருகின்றார் ஒரு வருஷத்துல. அதுல காலை அதிகாலை அபிஷேகமாக இருப்பது இந்த ஆத்ரா தர்சனம் என்கின்ற திருவாதிரை திருநாள். மார்கழி மாதத்திலே வருகின்ற அற்புதமான திருநாள் அந்த திருவாதிரை கிரகம். அதற்கு பிறதாக பின்பாகிப்போது வரக்கூடியது தை மாதத்திலே அமாவாசை தினத்திலே வரக்கூடிய சூலவிரதம் என்பதாக சொல்லுகின்ற சாத்திர தேவன் என்று நம்முடைய திருவெண்காட்டு பகுதியிலெல்லாம் ரொம்ப சிறப்பாக செய்வார்கள். இந்த தையம்மாவாசை என்பதாக இது வந்து இப்ப பலமும் செஞ்சுக்கிறது. ஆனாலும் அவங்களுக்கு வந்து அந்த கூலகிரதம் அப்படிங்கிற அந்த செய்தி தெரியல. அந்த செய்தி வந்து கண்டபுராணத்தில் ரொம்ப விரிவாக எவ்வாறு இந்த கூலகிரதத்தையும் தை அமாவாசையில வருகின்ற அந்த கூலகிரதத்தை எவ்வாறு பெருமானை வழிபாடு செய்ய வேண்டும் என்பதை ரொம்ப சிறப்பாக நம்முடைய கந்தபுராணத்தில் சொல்லியிருக்காங்க. அதற்கு அடுத்ததாக வருவது மாசி மாதத்திலே மகாசிவராத்திரி என்பதாக சொல்கின்ற மாதா மாத சிவராத்திரி வருகின்றது. சதுர்த்தசி என்கின்ற சேதுரை சதுர்த்தசியில 14 நாளில் சிவராத்திரி விரதம் வருகின்றது. அந்த சிவராத்திரி விரதத்தில் மகா சிவராத்திரியாக இந்த மாசி மாதத்திலே வருகின்ற அந்த சிவராத்திரி மிகவும் சிறப்பானதாக. அதற்கு அடுத்ததாக 8வது வருடமாக வருவது பங்குனி மாதத்திலே கல்யாண விரதம் என்பதாக பங்குனி உத்தியம் என்பதாக நம்ம செய்யலாம். பங்குனி உத்தரம் அப்படிங்கிறது நம்ம முருகப்பெருமானை நம்ம சிறப்பாக நம்ம வழிபாடு செய்கிறது. பங்குனி உத்தரம் என்பது இறைவனுக்கும் இறைவியும் குறிப்பாக உண்மையன்மையாக இறைவிய திருவதாரம் செய்ய அவர் வந்து பெருமானை ஊற்றிய தவம் செய்து இறைவனுடைய மனதிற்கு நாட்டின் கல்யாண விரதம் என்பதாக அமைந்திருக்கின்ற அந்த பங்குனி உத்தரம். அதுக்கு முன்னாடி தான் ஹோலி கொண்டாடுவாங்க. இப்போ ஹோலி கேட்டீங்க, ஏன் ஹோலி கொண்டாடுறீங்க அப்படின்னாக்கா ஏன்னு சொல்ல வேண்டாம். ஆனா நம்முடைய கேலண்டர்ல போய் பார்த்தோம்னாக்கா அழகா எழுதிருவாங்க தாமதகன பண்டிகை. தாமதகன பண்டிகை அப்படிங்கிற ஹோலி வந்து எப்ப வரும்? பங்குனி உத்தரத்துக்கு முன்னாலே அப்படின்னா முன்னாடிதான் வரும். எப்பயுமே ஹோலி வந்து பங்குனி உத்தரத்துக்கு முன்னாடிதான் வரும். ஹோலி என்பது காமனை எரித்த அந்த நேரத்தில் பெருமான் திருமேனியில அந்த காமனுடைய தாம்பல் தான் பெருமானுடைய திருவடிகள் திருமேனி முழுமையும் படிந்தது. பஸ்மோத்போலித விக்கிரகம் என்பதாக காமதகமூர்த்திக்கு தியானம் சொல்லுவாங்க. அந்த காமனுடைய தாம்பல் பெருமானுடைய திருமேனியில தான் படிந்ததுனால அந்த காமனை வென்ற அந்த வெற்றி சிறப்பை கொண்டாடுவதுதான் அந்த ஹோலி. அதனாலதான் பொலியை வந்து உடம்பு கூட பூசிக்கிட்டு கொண்டாட வேண்டியது. எதுக்கு கொண்டாடுறோம் அப்படிங்கிறது விட்டு போச்சு. ஆனா முன்னாடி விட்டு இருக்கணும். அந்த காமலனை முடிந்த பிறகு இறைவியார் வழிபாட்டிற்காக இறைவியார் செய்து வழிபாடும் இந்த இல்லறம் சிறப்பதற்காகவும் இறைவியர் திருமணமாக திருமண திருநாளாக கல்யாண விரதம் என்பதாக அந்த விரதம் கொண்டாடப்பட்டது என்பதாக. இந்த 8 விரதங்களையும் சங்க இலக்கியங்கள் அற்புதமாக சொன்னது போல இந்த சாந்த மகாபுராணத்திலையும் இந்த 8 விரதங்களாக அமைந்திருக்கின்றது. இந்த கார்த்திகை திருநாளும் திருவாதிரை திருநாளும் சிறப்பாக 2 இடங்களிலையும் சிறப்பாக போற்ற பூஜ்ய திருநாட்களாக அமைந்திருக்கின்றன. இந்த பாவை நோன்பு அப்படிங்கிறது என்ன அப்படிங்கறத பார்க்கலாம். இந்த பாவை நோன்பு என்பது பாவை என்பதாக பெண், பாவை என்றால் பெண், அழகான பெண், அழகான பெண்ணாக இருக்கக்கூடியது உமையம்மை. அந்த உமையம்மையை வணங்கி வழிபாடு செய்யும் முகமாக அமைந்தது இந்த பாவை நோன்பு. இந்த பெண்கள் நல்ல கணவன் அமைய வேண்டும் என்பதாக இருந்தால் யாரை வழிபாடு செய்கின்றார்கள் என்றால் உமையம்மையை வழிபாடு செய்கின்றார்கள். உமையம்மையை வழிபாடு செய்கின்ற பொழுது அது குறிப்பாக இந்த தண்ணி பெண்கள் வழிபாடு செய்கின்றதற்கு அந்த பாவை என்பதாக அந்த பாவையை செய்து அந்த பாவையை வழிபாடு செய்வதெல்லாம் வந்து விநாயகர் சதுர்த்திக்கு பிள்ளையார் வந்து ஒரு களிமண்ணை செஞ்சு நம்ம வழிபாடு செஞ்சுட்டு கரைச்சிடும். இந்த பாவை நோன்பு என்பது இறைவியார் திருவுருவத்தை செய்து பாவையாக செய்து அதனை வழிபாடு செய்வது என்பதாக. இதற்கு வந்து பாகவத புராணம் என்பதாக பாகவதத்தை தமிழிலே செய்யப்பட்ட ஒரு புராண சொல். அதுல வந்து மதுரா என்று சொல்லுகின்ற அந்த கோகுலத்திலே அந்த பெண்கள் தங்களுக்கு நல்ல கணவனாக அமைய வேண்டும் என்பதாக அவர்கள் வேண்டிக் கொண்டு செய்த ஒரு சிறப்பினை கூறுகின்ற பாடல். இன்ன தன் பணி பருவ நல்ல நற்பொழுதும் கண்ணியன் உழாய் கண்ணனை கணவனாகின்ற அண்ணன் கடை ஆயர் தன் கண்ணியர் போன்றார் மண்ணு தெம் பனி மால்வரை கண்ணியை தொழிலே. அங்கே பனி மால்வரை கண்ணியாக இருக்கின்ற இறைவியாருடைய திருவுருவத்தை அமைத்து அதனை வழிபாடு செய்து நமக்கு நல்ல கணவனாக வரணும், கண்ணனை வரணும், கண்ணனை போன்றவர்கள் வரணும் என்பதாக அங்கே அவர்கள் வழிபாடு செய்ததாக பாகவத புராண திசைக்குள் கூறுகின்றனர். இன்னும் பல இடங்களில் பார்த்தோம்னா நச்சினையில கைநீர் ஆடல் அம்பாவாடல் என்று சங்க இலக்கியங்கள் கூறப்படுகின்றது. இந்த திருவம்பாவை வழிபாடு அம்மையை வழிபாடு செய்வதனால அதற்கு அம்பாவாடல் என்பதாக இந்த இந்த வழிபாட்டிற்கு பெயர் அமைந்திருக்கின்றது. இவ்வாறு இந்த திருவம்பாவை என்பது சங்ககாலம் தொட்டு இப்பொழுது வரை அற்புதமாக பெருமானுடைய வழிபாடு என்பதற்காக அமைந்து சிறந்து வருகின்றது இந்த திருவம்பாவை நோன்பு. இந்த திருவம்பாவை நோன்பினை ஒட்டி நாம் முதல் பாடலாக இன்றைக்கு நாம் சிந்தித்த பாடல் ஆதி மண்டபம் என்ற திருப்பாடல். இந்த போன சென்ற மாதிரி திருநாளில் பார்க்கும் பொழுது ஒவ்வொரு திருவம்பாவை திருப்பள்ளி எழுதி பாடலுக்கும் ஒரு தலைப்பு என்பதாக எந்த ஒரு செய்தி நமக்கு சிறப்பாக அமைந்திருக்கின்றதோ அந்த ஒரு செய்தியை நம்ம வந்து ஒவ்வொரு பாடலுக்கும் நம்ம தலைப்பாக கொடுங்கள் என்பதாக சொல்லி நம்ம தொகுத்திருந்தோம்னால இந்த முறை ஒரு பாடலுக்கு ஒரு சொல் ஒரு பெரிய சொற்றொடெல்லாம் தேவையிலே இல்லை, ஒரே ஒரு சொல். இந்த சொல் வந்து ரொம்ப ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடியதாக ரொம்ப அது உணர்வுபூர்வமாக இந்த சொல்லு வந்து அந்த முழு பாடலுக்கும் அந்த குரு திருவம்பாவின் பதிகத்திற்கே இந்த சொல்லானது தொடர்ச்சியாக வருகின்றது என்பதாக நினைக்கலாம். உதாரணத்துக்கு நம்ம வந்து இன்றைக்கு இன்றைய பாடலுக்கு நம்ம சோதி என்பதாக ஆதியும் அந்தமும் இல்லா அருள் பெரும் சோதியை அம்பாட. இப்ப இந்த சோதி என்பது இங்கே எங்கிருந்து அருள் செய்கின்றார் இந்த திருப்பதிகத்தை என்றால் திரு அண்ணாமலை என்பதாக அந்த திரு அண்ணாமலையிலே அருள் செய்யப்படுகின்ற அந்த திருப்பதிகம். திரு அண்ணாமலையிலே இறைவன் சோதியாக காட்சியளிக்கக்கூடிய அந்த சிறப்பினை உடையது திருவண்ணாமலை. அங்கே இருந்து அருள் செய்கின்றார் என்பது முழு பதிகத்திற்கும் இந்த சோதி என்பது பொருத்தமான ஒரு சொல்லாக அமையும். அந்த சோதியை வழிபாடு செய்வது அந்த காலையில எழுந்து பெருமானை அந்த நீராடிவிட்டு சோதியை வழிபாடு செய்வது இறைவன். இந்த சோதி என்பது சைவ சித்தாந்தத்துல ரொம்ப பெருமையாக பேசப்படுகின்ற பொருள். இந்த சோதி என்பது இறைவன் தன்னிலையிலே ஒரு நாமம் ஓருருவம் ஒன்றும் இலார் என்பதாக நம்ம சொல்லுவோம். அது இறைவனுடைய சுரூப நிலை என்பதாக இறைவன் இறைவன் எப்படி இருக்கிறாரு, இறைவன் இங்கதான் இருக்கிறாரு, என்ன உருவத்தில் இருக்கிறாரு, எல்லா உருவத்திலேயே இருக்கிறாரு, அவருக்கு என்ன உருவம் இருக்கு, ஒரு உருவம். அப்போ ஒரு நாமம் ஓருருவம் ஒன்றும் இலாராக இருக்கின்ற பெருமான் நமக்காக உயிர்களுக்கு இறங்கும் பொருட்டு சோதியாக வந்தது என்பது அந்த பரத்தின நிலையிலிருந்து இறங்கி வந்து அந்த சதாசிவம் வருவதற்கு அடிப்படையாக ஆதாரமாக இருப்பது இந்த சோதி. அப்ப இந்த சோதியாக இருப்பது இறைவனுடைய பெருங்கருணை திறத்தை வெளிப்படுத்துவது இந்த என்ன முழு பதிகத்திற்கு சக்தியை இயந்தது என்பதாக நம்ம தலைப்பிட்டிருக்கலாம். சக்தி என்பது என்ன, சக்தி என்பது சிவோதானமாக இருக்கின்ற அந்த மாயையாக இருக்கின்றது. அந்த மாயை இறைவியாக இறைவனுடைய திருவருள் அந்த ஆகிய இருக்கின்ற அந்த சக்தியானது எப்ப வந்து அந்த உயிர் இறைவனை நோக்கி தான் செல்கின்றதோ அப்பொழுது அது வரைக்கும் மாயையாக இருந்த சக்தி திருவுருளாக இருந்து செயல்பட்டு திருவருளாவில் வந்து அது இந்த பக்குவப்பட்ட ஆன்மாவுக்கு இறைவனுடைய திருவருளை குறிப்பதற்கு அருள் செய்யும். அதனால இறைவனுடைய திருவருள் வந்தது என்பது அதற்கு என்னன்னாக்கா அந்த சக்தி வெளிப்படுகின்றது என்பதாக இறைவனுடைய திருவருளுடைய வெளிப்பாடு என்பதாக அமைவதுதான் இந்த சக்தி என்பதாக அவ்வாறு கோதி என்பதாக அடியேன் சொல்லப்பட்டது. ஒவ்வொருத்தரும் உணர்ந்தலாம் ஆலயன் என்பது அற்புதமான ஒரு சொல்லலாம், அலையன் தோழி என்பதும் சிறப்பான ஒரு சொல்லலாம். அந்த மாதிரி ஒவ்வொருவரும் வந்து ஒவ்வொரு சொல்ல வந்து இதுதான் நம்முடைய இந்த திருவம்பாவைக்கு அவர்கள் ஒவ்வொருவருடைய நிலைமையில இதுதான் இந்த சொல் தான் நமக்கு உள்ளது அப்படின்றதாக ஒவ்வொருவரும் நம்ப கூர்ந்து இந்த முழு திருவம்பாவைக்கும் திருப்பள்ளி எழுச்சிக்கும் ஒவ்வொரு சொல்லாக தேர்வு செய்து கொண்டு வர வேண்டும் என்பதாக ஒரு எண்ணம். ஆதியும் அந்தமும் இல்லா அருள் பெரும் சோதியை யாம்பாட கேட்டேயும் வாழ்கரங்கள் மாதையே வளர்கிறோம். இங்க நாம் சொல்லுகின்றது இந்த திருவெம்பாவை என்பதாக இங்கே அமைகின்ற இந்த நோன்புல முதல் எட்டு பாடல்கள்ல பெண்கள் மற்ற ஒன்பது பாடல்கள் வருகின்றது. இந்த மற்ற பெண்களை எந்த ஒரு பெண்கள் வந்து பெருமாவுடைய திருவடிகளை தொடுவதற்காக போயிருக்கிறாங்க. போகின்ற வழியில இருக்கின்ற மற்றவர்களை எழுப்பி வாருங்கள் நாம் எல்லாம் சென்று பெருமானுடைய திருவடிகளை நாம் வணங்கி வழிபடலாம் என்பதாக அழைத்து செல்லுகின்ற முகமாக அமைகின்றது இந்த திருவம்பாவை. இந்த திருவம்பாவையுடைய தத்துவம் நம்ம எல்லாரும் சேர்ந்து பெருமானுடைய திருவருளால பெருமான் ஒரு திருவள்ளி நமக்கு செய்கிறாரு. நம்மை சூழ்ந்து இருக்கின்ற எல்லாரும் கூட பெருமானுடைய திருவருளையால திருவருளை வழிபாடு செய்யணும், வழிபாடு செய்து அவர்களும் பயன்பெறணும் அப்படிங்கிற எண்ணம் நமக்கு இருக்கணும். அதனால அவங்க எல்லாரையும் அழைத்துக் கொண்டு பெருமானுடைய திருவடிகளை கொள்வதற்காக செல்லணும் என்பதுதான் திருவம்பாவையினுடைய ஒரு குறிப்பான ஒரு செய்தியாக நம்ம கேட்கலாம். அவ்வாறு அந்த பெண்கள் சென்று ஆதியும் மந்தமும் இல்லா அருந்தரும் சோதியை அம்பாட கேட்டேயும் வாழ்தடங்கள் மாதே வளர்ந்தியோ பெருமானுடைய திருநாமத்தை நாங்கள் பாடிட்டுருக்கோம். அதை கேட்ட பிறகும் இன்னும் உனக்கு எந்த விதமான தாரமும் வரவில்லையா, இன்னமும் நீ கூறிட்டு இருக்கிறியா, மாதே வளர்வியோ வந்தவியோ நின்றவிதான். இப்ப மூன்று விதமான பெண்கள் இருக்கின்றார்கள் இந்த பாடல்ல. மாதேவன் வார்த்தகங்கள் வாழ்த்திய வாழ்த்தொலி போய் இங்கிவாய் கேட்டதுமே விண்ணி விண்ணி நெய் மறந்து போதா ரமணியுமே நின்றும் புரண்டு இங்கு ஏதேனும் மாதாள் பிறந்தாள் என்னே இதே என் மொழி பற்றியலோர் என்பார் என்பதாக மூன்று பெண்கள். இந்த மூன்று பெண்களை பற்றி நம்ம பார்க்கலாம். பாடிக்கொண்டு வருகின்ற பெண்கள் அந்த பெண்கள் இறைவனுடைய திருநாமத்தை காலையில் எழுந்திருந்து இறைவனுடைய திருவடிகளை வணங்கி வழிபாடு செய்ய வேண்டும் என்பதற்காக வருகின்ற பெண்கள் அவர்கள் ஒரு முறை ஒரு குறுகுறம். இன்னும் ஒரு பெண் சோதியை யாம்பாட கேட்டேயும் வாழ்த்தகங்கள் மாதே வளர்த்தியோ என்பதாக இன்னும் எவ்வளோ அது காதல கேட்டாலும் அந்த துயில் என்பதாக இருக்கிறார். அந்த துயில் வந்து காலகாலத்தில் மாதை மாதத்து துயில் என்பதாக அமைந்தது. இந்த மாயினுடைய வந்து இன்ஃபீரியர்ஸ் என்று சொல்வார்கள். உள்ள புகுந்து சொன்னாலே அதை வந்து உள்ள இழுத்து வச்சுக்கும். அப்படிப்பட்டதுதான் கல்லூரியில இருந்து வெளியில வரப்ப வந்து ரொம்ப ஆர்வமா இருப்பாங்க. எனக்கு வந்து பணத்து மேல ஆசையம் இல்லை, நான் வந்து ஒரு ஒரு குறிப்பிட்ட தொகை சம்பாதிச்சிடணும், அதுக்கு பிறகு வந்து இந்த உலகத்துக்காக நம்மை கூழ்ந்திருக்கிறவங்களுக்காக சேவை செய்து இந்த உலகத்தை மாற்றணும், உலகத்தை வந்து நல்ல ஒரு கொண்டு வரணும். அற்புதமான எண்ணம் கல்லூரியிலிருந்து வெளில வர்றப்ப அதெல்லாம் பொங்கி இருக்கும் அந்த ஆர்வம். அது வந்த உடனே இந்த கொஞ்சம் கொஞ்சமா அது சம்பாதிச்சு 2 லட்சம் ரூபாய் அப்படின்னு வச்சுக்கோங்க, 2 லட்சம் ரூபாய் சம்பாதிக்கிறோம், 2 லட்சம் ரூபாய் ஒரு 1 லட்சம் ரூபாய் வந்த உடனே இந்த 2 லட்சம் ரூபாய் பத்தாது, இப்ப உள்ள இந்த நிலைமைக்கு இதெல்லாம் பத்தாது, இன்னும் கொஞ்சம் சேர்த்தோம்னாங்க நமக்கு வந்து சரியாகும். அது வந்து என்னன்னா அது அப்படியே அந்த அது பிறகு 2 லட்சம் என்ன ஆனாலும் சரி, 20 ஆனாலும் சரி, 2 கோடி ஆனாலும் சரி, பில்லியனர் ஆனாலும் சரி, அந்த பில்லியனர் கூட என்னுடைய பிசினஸ் இன்னும் நல்லா எப்படி நாங்க டெவலப் பண்ணணும், எவ்வளவு தூரம் காம்படிஷன் இருக்கு, அதை தாண்டி நான் எப்போ வரணும், இதை வச்சுக்கிட்டு நாங்க வந்து நிறைய செய்யலாம்ல அப்படின்னு சொல்லிட்டுதான் வருவேன். தவிர அந்த முதல்ல அந்த வெளியில வர்றப்ப நம்ம வந்து எவ்வளவு தூரம் மாற்றணும் அப்படின்னு சொன்னோம், அதுல இருந்து நம்ம வந்து எவ்வளவு தூரத்துல இருக்கிறோம் அப்படின்னு பார்த்தோம்னா ரொம்ப அற்புதமாக ஒரு ஒரு செய்தி சொன்னாங்க, அப்படின்னு சொல்லுவாங்க. ரொம்ப ஒரு பெரிய ஒரு செய்தி நம்ம செய்யணும் அப்படின்னு சொல்லி போனோம்னா அதை யாரும் தடுத்தாங்கன்னு நம்ம வந்து இன்னும் வந்து சிறப்பா செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு உத்வேகம். ஆனா பொதுவா வந்து அந்த மாதிரி பெரிய வந்து தடை அப்படிங்கிறதுனால அது வந்து மாற்றப்படுவதை விட டைல்யூஷன் என்பதாக சொல்லுகின்ற அந்த அது வந்து நீர்த்து போகின்ற ஒரு இதைத்தான் வந்து நம்ம பழைய நிலையில பார்க்கலாம். அதனாலதான் வந்து முதல் நம்முடைய மனதை பற்றி யோசிக்கின்ற பொழுது நம்முடைய முதல் எண்ணத்தை யோசிச்சு பாருங்க அப்படின்னு சொல்லி ரொம்ப சொல்லுவாங்க. முதல் எண்ணம் அப்படிங்கிறது தான் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஏன்னா முதல் கோணல் முற்றிலும் கோணல் என்பதாக நம்ம சொல்றது வந்து ரொம்ப பொருத்தமான ஒரு அறிவுரை பெரியவங்க நம்ம கொடுத்திருக்கிறது. கொஞ்சம் ஏத விளையிறப்பதான் வந்து அது அப்படியே அதுலேருந்து அது வேற எங்கேயோ போகின்ற ஒரு வாய்ப்பாக அமைஞ்சிருக்கும் அப்படிங்கிறது தான் ரொம்ப கவனமாக நம்ம பார்க்க வேண்டியது. அதனாலதான் வந்து நம்ம இறைவன் ஒரு புராணத்துல ஒரு அருமையான ஒரு செய்தி சொல்லுவாங்க, இறைவன் ஆகமம் வரை இறைவியாருக்கு சொல்லிட்டு இருக்காங்க. சொல்லிக் கொண்டிருக்கின்ற பொழுது அம்மையாருடைய கவனம் அங்க இருக்கின்ற ஒரு மயில் மேல நேரம், ஆஹா மயில் அழகா இருக்க, போன உடனே பெருமாள் வந்து இல்ல இது போதும் மயிலாக இருந்து என்னது இன்னும் ஒரே ஒரு சின்ன அந்த மயில பார்க்கறதுக்காக இவ்வளவு தூரம் அப்படின்னா அப்படின்னா எப்ப வந்து அது மாறுபடுது. ஏன்னா நம்ம இங்கே பார்க்கின்றது இறைவியாரும் இறைவனும் என்று சொல்லுகின்ற பொழுது அது ஒரு உத்தமமான நிலைமையில் சொல்லிட்டு நமக்கு வந்து ஒரு நிமிடம் சரணகமலாலயத்தை அரை நிமிஷ நேரமாக்கி பெருமானோட திருவடிகள்ல வந்துச்சுனாலே அது பெரிய விஷயம் அப்படின்னு நம்ம வந்து பெருமானோட திருவடியை பார்த்துட்டு இருக்கிறோம். ஆனா நம்ம பார்க்கின்ற நிலைமையில பெரிய நிலைமையில அதனை சாதித்த சித்தி அடைந்த அந்த அந்த நிலையில இருக்கின்ற பெருமக்களுக்கு அதுல இருந்து ஒரு சிறு மாறுபாடு ஏற்பட்டாலும் அது வந்து அவர்களுடைய நிலைக்கு அது அழுக்காது. அதனாலதான் வந்து நம்முடைய சுந்தர பெருமானுக்கு ஒரே ஒரு செகண்ட் அங்க அந்த பெருமானுக்கு பணி செய்கிற அந்த பெண்கள் வந்திருக்காங்க, ஒரே ஒரு செகண்ட் அவங்களை பார்த்தாரு பூமிக்கு வர வேண்டியது. ஏன் அப்ப வந்து உடனே சொல்லுவாங்க பொறுத்துக்கவே மாட்டார, பொறுத்துக்கிற விஷயம் இல்ல, எப்ப வந்து அந்த மாறுபாடு என்பது வருகின்றதோ அந்த மாறுபாடு வந்த பிறகு அந்த இன்பத்தை குறிக்க முடியாது. அந்த அந்த குறைபாடு உயிருக்கு இருக்கிறது. அந்த குறைபாடை நீக்கி பெருமான் சிவன், ஏன்னா சிவபெருமானை பற்றி நம்ம எண்ணுகின்ற பொழுது ரொம்ப தெளிவாக இருக்கும். பெருமான் தமக்கு முழுமையான திருவருள் செய்கிறத தவிர அவருக்கு வேற எந்த சிந்தனையும் இல்லை. நம்ம வந்து அந்த இன்பத்தை அனுபவிக்கணும் அப்படிங்கிறதுக்கு நமக்கு இருக்கிற ஆர்வத்தை விட அவருக்கு இருக்கிற ஆர்வம் தான் வந்து ரொம்ப அதிகம். பால் நினைவு உண்டும் தாயினும் சாலப்பறிந்து காவியேனுடைய ஊரினை உருக்கி உள்ளொளி பெருக்கி உலப்பிலா ஆனந்தமாய் தேனை பிரிந்து புறம் புறம் பிரிந்த செல்வமே செய்வருமாய். பெருமான் நமக்கு பின்னால் ஓடிதான் வர்றாரு. நம்மதான் அதை வந்து அந்த நிலையில நம்ம வந்து பெருமானுடைய நம்ம வந்து மனதை செலுத்த வேண்டும். அதனால அந்த இறைவனுடைய திருவருளை அவர்கள் பாடிக்கொண்டிருக்கின்றார்கள். அந்த பாடிக்கொண்டிருப்பதை கேட்கும் இந்த பெண் இதுவரைக்கும் வந்து கொண்டு கொண்டிருந்தவள் தான். ஆனாலும் இன்றைக்கு வந்து இந்த மாயை என்பதாக இருக்கின்ற இந்த குயில், இந்த குயில் வந்து அழுகையில் கொஞ்ச நேரம் தான், கொஞ்ச நேரம் தான். எப்பயுமே வந்து நம்ம உள்ள மாயையில் உள்ள போறது மட்டும் அது வந்து அந்த நாய்களை மொத்தமா போறேன் அப்படின்னு கொஞ்சம் கொஞ்சம். அதனாலதான் குழித்தலை கொட்டனை நேர்ந்தா அப்படின்னு சொல்லிட்டு நம்முடைய சுந்தரபெருமான் சொல்வார். இந்த குழித்தலை என்பது வந்து கொஞ்சம் கொஞ்சமா உள்ளது, அது பிறகு திடீர்னு உள்ளெழுக்கும். அந்த மாதிரி உள்ளதுதான் இந்த மாதிரி இதாக இருக்கின்றது. ஆக இந்த மூன்று நிலைகளே இருக்கின்ற பெண் இப்ப மூன்றாவதாக நிலையில இருக்கின்றதாக மாதேவன் வார்கழல்கள் வாழ்த்திய வாழ்த்துணி போய் விரிவாய் கெட்டதுமே விண்ணி விண்ணி நெய்மறந்து போதாரமணியின் மேல் நின்றும் புரண்டு இங்கண் ஏதேனும் மாகாய் கிடந்தாள் என்பதாக அமைந்திருக்கின்ற இந்த மூன்றாவது பிழை பற்றி நம்ம கொஞ்சம் குறிப்பாக நம்ம சிந்திக்கலாம். அதுக்கு முன்னால் நமக்கு சோதி என்பதாக இன்றைக்கு நம்ம இன்றைய பாடலுக்கு நம்ம அடியனுடைய தலைப்பாக நம்ம சொன்னது இந்த சோதி என்பது. சோதி என்ற உடனே நம்முடைய ஞானசம்பந்த பெருமாள் திருப்பாசகத்துல சுழல் பெற்றுடன் எங்கள் சோதி என்பதாக சொல்லியிருப்பார். இது வந்து ரொம்ப திருப்பாசகம் என்பது ஞானசம்பந்த பெருமாள் குருமுகமாக இருந்து பாண்டிய மன்னன் திருத்தம் பெற்ற பிறகு அவருக்கு இதுதான் வழி என்பதாக வழிமுறைப்படுத்தி செய்யப்பட்டதுதான் இந்த திருப்பாசகம். அதுல இந்த பாடல் ரொம்ப அருமையான பாடல். எதிர்களாலும் என்ற அந்த பாடலை நம்ம பாடி என்ன மேல சொல்லலாம். Oh, காணப்பட வேண்டிய பொருள் சரியாக காணப்படாது அப்படிங்கிறதுனால சுடர்முட்டுடன் எங்கள் சொல்லி என்பதால் எதுக்களாலும் எடுத்த முடியாலும் விட்டு சோதிக்க வேண்டாம். தேர்ந்த சொற்களை நம்முடைய ஞானகுண்ட பெருமான் அங்கே பயன்படுத்தி இருக்கிறாரு. அவ்வாறு அந்த சோழியாக இருக்கின்ற பெருமான் சுடர்முட்டுடன் நமக்கு திருவுருள் செய்வதற்காகவே சுடர்முட்டுடன் பிரண்டேட் என்பதாக சொல்கின்ற அந்த ஒரு நிலையில பெருமான் இருக்கின்றார் என்பதாக அவருடைய திருவடிகளை தொழுவதற்காக அந்த சோதி என்பதாக தோன்றி இந்த சோதி அமைகின்ற நம்ம சென்ற முறையிலும் நம்ம ஒவ்வொரு திருநம்பாழ்வாளருக்கும் உரிய திருச்சிற்றம்பல கோவையானே நம்ம வந்து விழாது நம்ம சிந்தித்து வரணும் என்பதாக நம்ம முன்னமே எடுத்துக்கொண்டிருந்தது. இன்றைக்கு 94வது பாடல் திருச்சிற்றம்பல கோவையல்ல சோதி என்பதற்கு தொடர்புடையதாக அந்த பாடலை நாம இந்த திருவம்பாவை பாடலுக்கு இணையாக நம்ம பாடலாம். அந்த நிகழ்ச்சியை நம்ம இன்னும் விரிவாக நாளைக்கு காணலாம். இன்றைய பாடலோடு தொடர்புடையதாக இருந்தால் அதை தொடர்ந்து நாளைக்கு காணலாம். இப்பொழுது இன்றைய ஆசிரியரும் இங்கே வந்திருக்கின்றார். இன்றைய ஆசிரியர் இடத்திலிருந்து நம்ம வந்து இன்னும் சிறப்பான நுட்பங்களை வந்து இந்த பாடலுக்குரியதை நாம் தெரிந்து கொள்ளலாம். இந்த பெண்ணினுடைய அந்த சிறப்பான அந்த நிலையை பற்றி இன்னும் விரிவாக நாளைக்கு காணலாம் என்பதாக சோழியாக இருக்கின்ற அந்த பெருமானை பொழுது அந்த சோழி நம்முடைய உள்ளங்களிலெல்லாம் உடல்விடுவதாக என்று அந்த பெருமானுடைய திருவடிகளை வழுத்தி இதனை நிறைவு செய்து கொள்ளலாம். ஆசிரியராக தொடர்ந்து பேசுறாங்க. காலமுன்றாகவே காதல் செய்வீங்க கருதறிய ஞாலமுண்டானது நான்கன் வானவன் அறிய ஆலமுண்டா எங்கள் வாஞ்சிக்கிறான் தன் அடியாருக்கு முதலவண்டாரம் வழங்குகின்றான் வந்து
திருமுறைகள் என்று சொல்லக்கூடிய திருமுறை
விரதம் என்பது எட்டாவது முறையாக வைத்து போற்றப்படுகிறது. திருமுறைகளிலே திருமுறைகள் என்று சொல்லக்கூடிய இந்த 12 திருமுறைகளினுடைய முடிமணியாக திகழ்வது திருவாரூர். 12 திருமுறைகளினுடைய முடிமணியாக திகழ்வது திருவாரூரம். அதனாலே அது எட்டாம் திருமுறை என்பதாக அதுவாக இயல்பாக அமைந்ததே தவிர இது எட்டுலதான் போய் சேர வேண்டும் என்பதாகிய கட்டாயத்திலே சேர்க்கவில்லை. இயல்பாக அமைந்த ஒரு நிலை. அப்படி இந்த திருவாரூரமானது எட்டாம் திருமுறை என்பது முடிமணியாக திகழக்கூடியது. திருமுறையினுடைய முடிமணியாக திகழக்கூடியது. தேசகத்தை இனிக்கின்ற தள்ளவரே மாணிக்க வாசகனே, தேசகத்தை இனிக்கின்ற தள்ளவரே மாணிக்க வாசகனே, ஆனந்த வடிவான மாதவனே, நீ திருவாய் மலர்ந்த தமிழ் மா மறையில் ஆசகன்ற அனுபவம் நான் அனுபவிக்க அருள்வீர். வள்ளல் பெருமானைப் போல திருவாசகத்தை மணிவாசக பெருமானுக்கு அடுத்ததாக திருவாசகத்தினுடைய முழு அனுபவத்தை ஒருவர் உணர்ந்து வெளிப்படுத்தினார் என்பதாக சொன்னால் வள்ளல் பெருமானை தவிர ஈடு இணை வேறு யாரும். வள்ளல் பெருமானுடைய வாக்கு திருவாசகத்தை அப்படியே உண்டு அப்படியே அதனுடைய அனுபவத்தை சொல்லுகின்ற ஒரு அற்புத திருப்பதிகம் வள்ளல் பெருமானுடைய திருப்பதி. அது சொன்ன ஒரு குறிப்பு பாருங்க, அந்த பாடல் முழுவதும் திருவாசகத்தினுடைய அனுபவ குழிவை எடுத்து எடுத்து சொல்லுகின்ற பாடல். அந்த ஒரே ஒரு குறிப்பு தமிழ் மா மறை என்பதாக சொல்வார். 12 திருமுறைகளும் தமிழ் மறை, தமிழ் வேதம், திருநெறிய தமிழ் என்பதாக வைக்கின்ற நிலையிலே தமிழ் மறை என்பது 12 திருமுறைகள். ஆனால் வள்ளல் பெருமான் சொல்லுகின்றார் திருவாசகத்தை, இந்த திருவாசகம் தமிழ் மா என்பதாக சொல்ற எல்லாம் 11 திருமுறைகளும் தமிழ் மறை. வள்ளல் பெருமான் சொல்லுவார் திருவாசகம் தமிழ் ஒரு மா பெரிய என்ற ஒரு அறிமுறை சேர்ப்பார், தமிழ் மா மறை சேர்ப்பார். அதனால 8 திருமுறை என்று சொல்லக்கூடிய இந்த திருவாசகம் தமிழ் மா மறை. மனிதனுக்கெல்லாம் இந்த வேதங்கள் என்று சொல்லக்கூடிய இந்த தமிழ் வேதத்திற்கெல்லாம் முடிமணியாக திகழ்வது திருவாசகம். முதல் குறிப்பு. இரண்டாவது குறிப்பு, திருமுறைகளிலே திருவாசகம் முடிமணியாக திகழ்வதைப் போல திருவாசகத்திலே முடிமணியாக திகழ்வது திருவெம்பாவை. அதுதான் அந்த குறிப்பு. திருவாசகம் என்பது திருமுறைகளினுடைய முடிமணியாக திகழ்வது. அந்த திருவாசகத்திலே முடிமணியாக திகழ்வது திருவெம்பாவை. அதுவும் இயல்பாக 7 இடத்தில் போய் அமைச்சிருக்கும். 7 இடத்தில் அமைஞ்சிருக்கும். 7 பகுதி திருவம்பாவை. 7 பகுதி எது என்பதாக சொன்னால் 6 ஆதாரங்களையும் கடந்து 7 இடத்திலே உங்களாக செல்லுகின்ற நிலையிலே முடிமணியாக திகழ்வது திருவம்பாவை. ஆகவே அது 7 இடத்துல இருக்கும். மூலாதாரம், சுவாதிஷ்டானம், மணிபூரகம், அநாகதம், விசுத்தி, ஆஞ்ஞா என்று சொல்லக்கூடிய 6 ஆதாரங்கள் என்று சொல்லக்கூடிய ஆதாரங்கள் அவருடைய பேரின்ப வெள்ளம் மூழ்கிய உடனே வெளிப்பட்ட வாசகமாக விளங்கக்கூடிய அந்த வாசகத்தை நமச்சிவாய வாழ்க என்பதாக தொடங்குகின்ற அந்த நிலை பேரின்ப வெள்ளம் கரை புரண்டு ஓடுகின்ற நிலை. அப்படி நிர்வாகங்களும் கரை புரண்டு ஓடுகின்றது. நம்முடைய அல்லாதவர்கள் எல்லாம் திருஞான சம்பந்த பெருமான் தலங்கள் தோறும் சென்று பாடுகின்றார் என்பதாக சொன்னால், ஒவ்வொரு தலத்திற்கும் செல்லுகின்ற பொழுது பாடுகின்ற பொழுது கூடவே ஏழை எடுத்து எழுதுவார். அதற்கு ஏழை எழுதும் அன்பர் என்பதாக ஒருவர் இருந்தார். திருஞான சம்பந்தர் உடனாக ஏழு எழுதும் அன்பர். அவருக்கு பெயர் சம்பந்த சரணாலயர் என்று பெயர். சம்பந்த அவரை நம்முடைய சேர்க்கிறார் பெருமான் பெரிய புராணத்திலே குறிப்பிடுகின்றார். திருஞான சம்பந்தர் பாடுகின்ற பொழுது சம்பந்த சரணாலயர் ஏற்றிலே எழுதுவார். அப்படி அவர் பாட ஏற்றிலே எழுதப்படுகின்றது. அதனால்தான் கோபமார்த்த புன்மலையாள் என்ற திருநள்ளாற்று பதியத்தை ஏற்றினை தயிர் தாங்கி அந்த இடத்திலே திருவருள் மூலமாக கிடைத்தது. ஆக பதிகம் பாடுகின்ற பொழுதே ஏற்றிலே எழுதுகின்ற நிலை. ஆனால் மணிவாசக பெருமான் பாடுகின்ற திருவாசகத்தை ஏற்றிலே எழுத முடியுமா? பக்கத்துலதான் ஒருத்தர் இருந்து அந்த திருவாசகத்தை அவர் சொல்ல சொல்ல எழுதிவிட முடியுமா என்பதாக சொன்னால் நடக்காத காரியம். திருவாசகத்தை ஏற்றிலே ஒருவர் எழுத வேண்டும் என்பதாக சொன்னால் மணிவாசக பெருமானுடைய நிலையை தாண்டி எவன் ஒருவன் இருக்கிறானோ அவன் தான் திருவாசகத்தை எழுத முடியும். அப்படின்னு சொல்லிட்டு கரை புரட்ட வெள்ளமாக மேல போவார், கீழே வருவார். அட்டைக்கு வெள்ளம் அடித்து போகின்ற பொழுது நடுவில் ஏதாவது மாட்டிக்கிட்டு ஆற்றில் வெள்ளம் அடித்துக் கொண்டு வருகின்ற போது நடுவில் ஏதாவது மரம் இந்த செடி கொடி மாட்டிச்சுன்னா அது படுகின்ற வேதனை எப்படியோ அதை போல திருவாசகத்தை ஒருவன் எழுத வேண்டும் என்பதாக சொல்ல மகாபாரதம் எழுதணும்னு சொல்லிட்டு கேட்டாரா? அப்ப விநாயக பெருமான் தான் அதற்குரிய பெருமாள் நிலைன்னு சொல்லிட்டு விநாயக பெருமாள் நீங்கதான் நான் பாடுறேன் நீங்க எழுதணும்னாரா? உடனே விநாயக பெருமான் ஒரு கண்டிஷன் போட்டாரா? என்ன கண்டிஷன்? நான் ரொம்ப வேகமா எழுதுவேன், நான் எழுதி முடிக்கிறதுக்குள்ள நீ பாடுங்க ஒரு பாட்டுமா. எப்பவுமே சொல்றவங்கதான் வந்து வேகமா சொல்லுவாங்க, எழுதுறவங்க இப்ப நான் சொல்லும் பொழுது நீங்க எழுதுனா எப்படி? நான் வேகமா சொல்லுவேன், ஆனா நீங்க வேகமா எழுதணும். சில பேர் எழுதவே இல்லை. ஏற்றிலே எழுதுவதுங்கிறது சிவபெருமானே எழுதுறார் ஏற்றிலன்னா நாம எல்லாம் எந்த மொழிக்கு? திருவாசகத்தை சிவபெருமானே ஏற்றிலே எழுதுறாங்களா? நாம எல்லாம் எத்தனை முறை நம் கையினை பழக்கி திருவாசகத்தை எழுத முடியுமோ அத்தனை முறை எழுதினோம். திருவாசகத்தை எழுத 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 நம்முடைய உள்ளத்திலே உரி எழுதுகின்றன. அவர் சொன்ன உடனே வியாசர் ஒரு ஐடியா பண்ணார். என்ன சொன்னாரா? விநாயக பெருமாள், நான் வேகமா சொல்றேன் ரைட்டு, ஆனா ஒன்னே ஒண்ணு என்ன, நான் சொல்ற பாட்டை நீ பாட்டு கட்டிட்டு நீ எழுதிட்டு போயிடக்கூடாது. நீ நான் சொல்லுகின்ற பாட்டை பொருள் உணர்ந்து எழுதணும்ட்ட. புரிஞ்சுதா கதை? நான் பாட்டு சொல்லல, நீ அப்படியே பாட்டை பாட்டா எழுதக்கூடாது, அந்த பாட்டினுடைய பொருள் என்னன்னு தெரிஞ்சு எழுதணும். விநாயக பெருமாள் கஷ்டமான பொருள் சொல்லி விட்டுவார். விநாயக பெருமாள் யோசிச்சு அதை எழுதுறதுக்குள்ள ரெண்டாவது பாடல் யோசிச்சுவார் வர உடனே அதை கொடுத்துருவார். இப்படி மணிவாசக பெருமாள் பாடலை கரை புரண்ட வெள்ளமாக தலங்கள் தோறும் சென்று பாடுகின்ற பொழுது இந்த திருவாசகத்தை ஒருவரும் எழுதவில்லை. யாரும் எழுத இந்த திருவாசகத்தை யாரும் ஏற்றிலே எழுதி கொள்ளவில்லை. மாணிக்கவாசக பெருமானே அவரே எழுதி வரல, ஜனமும் இல்லை. பார்த்தார் சிவபெருமான், என்னடா இது, எதுக்கு இரு என்பதாக இவனை கொஞ்ச நாள் இருன்னு சொல்லுமோ அந்த பத்தத்தை வேண்டாம் போல இருக்கு. திருவாசகம் இந்த மனுநகத்து உயிர்களுக்கு எல்லாம் கிடைக்க வேண்டும் என்பதற்காகத்தானே இவனை இருக்கின்றோம். ஆனால் இந்த திருவாசகத்தை எப்படி இதை அமைப்பதுன்னு பார்த்தார். உடனே மணிக்கவாசக பெருமான் கூப்பிட்டு சிலையம் பதியிலே போய் அவர் எல்லா பாடல்களையும் முடிச்சு திருவாசக பாடலை முடிச்சு பெருமானை இதுவே பொருள் சொல்லி உள்ள போன. உள்ள போன உடனே கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் வேலை இருக்குங்க. இப்பதானே என்னை விட்டுட்டு போனா எல்லாம் முடிஞ்சிருக்குன்னு சொல்லி வந்தா திருப்பி வேலை இருக்குன்னு சொல்றீங்க. இல்ல இல்ல, இந்த திருவாசகத்தை என்ன பண்ணு, திருப்பி எனக்காக ஒரு முறை பாடு, திருப்பி எனக்காக ஒன்ஸ் மோர் கேட்டார் திருவாசகத்தை. சிவபெருமான் கேட்டு ஒன்ஸ் மோர் கேட்ட ஒரே நூல் திருவாசகம். வேற எந்த நூலையும் அவர் திருப்பி கேட்டதே கருதவே கிடையாது. சிவபெருமான் மட்டும் சிவபெருமான் கில்லாடினா ஜெகத்த கில்லாடி. அவர் பாருங்க, இவ்வளவு நாளா திருவாசகம் முழுக்க அவர் பாடுகின்ற வரையிலும் வெயிட் பண்ணிட்டு இருந்துட்டு ஒரே கல்ல ரெண்டு மாதம் அடிக்கிறார். சிவபெருமான் ஒரே கல்ல ரெண்டு மாதம் அப்ப சிவபெருமான் தான் ஆரம்பிச்சார். ஒண்ணு, இவர் ஏன் ரெண்டாவது முறை கேட்கிறாருன்னு சொன்னார்னா, முதல் முறை கேட்டு திருவாசகம் இவருக்கு சாட்டிஸ்ஃபை ஆகல. இங்க ரெண்டாவது தடவை மாணிக்கவாசகர் பெருமான் இன்னொரு முறை திருவாசகம் சொல்ல மாட்டானான்னு சொல்லி அந்த திருவாசகத்தை இரண்டாவது முறையாக கேட்டு இந்த வன்முறைகளெல்லாம் பயன்பட வேண்டும் என்பதாக சொல்லி தானே இயற்கையிலே அந்த திருவாசகத்தை எழுதினான் என்பதாக சொன்னால், திருவாசகத்தை சிவத்தை தவிர வேறு யாரும் எழுத முடியாது என்கின்ற அற்புத கருத்தை வைத்ததுதான் அழகிய திருச்சிங்கம் மூலம் உடையால் அமைத்த கைச்சாத்து. திருவாசகத்தை வேற யாரும் எழுத முடியாது, சிவபெருமானே எழுதி நமக்கு கொடுத்த இரண்டாவது முறையான. சரி, அப்படி இரண்டாவது முறையாக சொன்னாரு, எங்கிருந்து சொன்னார் இந்த திருவாசகத்தை என்பதாக சொன்னால், எங்கிருந்து சொன்னாரா, முதல்ல சொன்ன திருவாசகம் தலங்கள் தோறும் திருப்பெருந்துறை உத்தரகோஷமங்கை என்ற எல்லா இடங்களிலேயும் போய் சொன்ன இரண்டாவது முறையாக சொன்ன திருவாசகம் திருவடி அழுத்தமா படிச்சீங்கன்னு சொன்னா கடைசியில சொல்லுவார், எங்க இருந்து சொன்ன பாட்டு இந்த திருவாசகம்னா, திருவடி கீழ் சொல்லிய பாட்டின் பொருள் உணர்ந்து சொல்லுவார். சிவபெருமான் திருவடி கீழ இருந்து நான் இந்த திருவாசகத்தை உங்களுக்கு சொல்றேன் அப்படின்னு சொல்லி இரண்டாவது முறையாக நமக்கு கிடைத்த ஒரு வரப்பிரசாதம் இந்த திருவாசகம். அதனாலதான் வள்ளல் பெருமான் இதை உணர்ந்து அற்புதமா சொல்றார். மறுமொழி செய் மாணிக்க வாசக, மறுமொழி செய் மாணிக்க வாசக. இந்த மறுமொழி என்பதாக சொல்லக்கூடிய இந்த மறுமொழி ரொம்ப அற்புதமான ஒரு மொழிங்க. இந்த மறுமொழிக்கு வள்ளல் பெருமானுடைய அந்த நிலை பாத்தீங்கன்னு சொன்னா, ஏன் அந்த மறுமொழின்னு சொன்னாக்கா, மறுமொழி என்பது எவ்வளவோ பொருள் எங்கேயோ படித்து பார்த்தாச்சு, ஆனா அதெல்லாம் பொருள் இல்ல. மறுமொழி என்பதற்கு அற்புதமான அனுபவ நிலை பொருள் என்ன என்பதாக சொன்னால், மறுமொழி என்பது வருவிக்க உற்ற மொழி மறுமொழி. இரண்டாவது முறையாக மணிவாசக பெருமாள் முதல் முறையாக வந்த மொழி, இரண்டாவது முறையாக நாங்கள் எல்லாம் உய்ய வேண்டும் என்பதற்காக வருவிக்க உற்ற மொழி மறுமொழி. ஏற்கனவே வந்த மொழிதான், ஆனா நாங்கள் எல்லாம் உய்ய வேண்டும் என்பதற்காக இரண்டாவது முறையாக மணிவாசக பெருமாள் இருந்து சிவபெருமான் மகா குழு என்பதாக வருவிக்க உற்ற மொழியாக விளங்கியது திருவாசகம். அப்படி இந்த திருவாசகத்தினுடைய அனுபவம் பல பல நிலையிலே செல்லுகின்ற நிலையிலே ஒரே ஒரு குறிப்பு சொல்லி நிறைவு செய்கின்றேன். முதல் திருப்பாடல் ரொம்ப அற்புதமான அந்த சோதி வழிபாடு என்கின்ற நிலையிலே சோதியை பற்றி மிக அற்புதமாக கணேஷ் அவர்கள் சொன்னார். ஆதியும் அந்தமும் இல்லா அரும்பெரும் சோதி. ஒரே ஒரு இந்த பாடல்களுடைய முழு குறிப்பு ஒரே ஒரு சொல் என்ன என்பதாக சொன்னால், இந்த சோதி என்கின்ற ஆதியும் அந்தமும் இல்லா அரும்பெரும் சோதி. இது ஒன்று மட்டும் குறிச்சிக்கோங்க, ஒரு மொழியே குறிக்கிறோம். ஒரு மொழி என்பது ஒரு குறிப்பினை உணர்த்தும். அந்தந்த திருப்பாடலையே ஒவ்வொரு குறிப்பு உண்டு. திருவாசகத்துக்கு பொருள் சொல்லுகின்ற பொழுது பல உரை தெளிவுரை இதெல்லாம் படித்து சொல்லுகின்ற நிலை ஒரு நிலை ஒரு காலகட்டத்தில் இருந்தது. நானே முத முதல்ல திருவம்பாவை சொல்றப்ப பல உரை தெளிவுரையை படிச்சுட்டு தான் இந்த மேடையில வந்து ஆரம்பிச்சு சொன்னேன். ஐயா அவங்க திருவம்பாவை திருப்பள்ளி எழுதி ஒரு அஞ்சு ஆறு ஆண்டுகளுக்கு முன்னாடி திருவம்பாவைக்கு சொன்னதான், திருவம்பாவை சொன்னது கிடையாது. அந்த திருவம்பாவை இப்படி முழுக்க 30 நாட்கள் சொன்னதுமே அப்படின்னு சொன்ன பொழுது திருவம்பாவைக்கு என்னென்ன உரைகள் இருக்குது, திருவம்பாவைக்கு என்னென்ன படித்து 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 அதுல சொல்லுகின்ற பொருள் என்கின்ற நிலையிலே முதல் நிலையில அது எல்கேஜி படிக்கிற மாதிரியும் வச்சுக்கணும். அப்புறம் கொஞ்சம் அடுத்த ஸ்டேஜ் யூகேஜிக்கு போகணும். அப்புறம் ஒன்றாவது வரணும், ரெண்டாவது வரணும். சும்மா எல்கேஜிலேயே உட்கார்ந்து டைம் படிச்சுட்டு இருந்தா வேலைக்காக மதவுரை தெளிவுரை என்கின்ற நிலையிலே தாண்டி உணர்வு நிலையிலே உணர்த்துவர் மணிவாசக பெருமான் என்பதை சத்தியமாக திருவாசகம் உள்ளுக்குள்ளே இருந்து உணர்த்தும் என்பது அடியேன் உணர்ந்த நிலை. திருவாசகம் என்பது உண்மையிலேயே திருவாசகத்திலே பொருள் நமக்கு வேண்டும் என்பதாக சொல்லி மணிவாசக பெருமான் திருவடியே எண்ணி எண்ணி நாம் அதை படிக்கின்ற பொழுது உள்ளிருந்து நிச்சயமா உணர்த்துவார். எனக்கு மட்டும் இல்லை, அத்தனை பேருடைய உள்ளத்திலே இருந்தும் அவர் உணர்த்துவார். அப்படி இந்த திருவாசகத்தினுடைய முதல் பகுதியிலே இருக்கின்ற அந்த ஒரு குறிப்பு உணர்ந்து திருவாசகத்தை படிக்கணும். திருவாசகத்தை படிக்கின்ற பொழுது குறிப்பு உணர்தல் என்பது மிக மிக முக்கியமான ஒன்று. நினைப்பதாக சிந்தை எல்லதாய எல்லைமேய வாக்கினார். நினைத்தனையும் ஆவதில்லை சொல்லலாக கேட்பவை. உள்ளுக்குள்ளே எண்ணுகின்ற அத்தனையும் வெளியில கொண்டு வர முடியுமான பரிவாசக பெருமான் குறிப்பாலே உணர்த்துகின்ற அந்த நிலையினை குறிப்பு உணர்ந்து நாம் திருவாசகத்தை அமைக்க வேண்டும். அதுல ஒரே குறிப்பு, ஆதியும் அந்தமும் இல்லா அரும் பெரும் சோதி என்ற ஒரே ஒரு குறிப்பு தான் இந்த திருப்பாடையினுடைய முக்கிய குறிப்பு, அந்த சோதியினுடைய குறிப்பு. இந்த சோதியை பற்றி தொடங்குகின்ற பொழுது மணிவாசக பெருமான் ஒரு விஷயத்தை தெள்ள தெளிவாக முடிமணியாக திகழ்வதுன்னு சொன்னாலே அந்த வகையிலே மணிவாசக பெருமான் ரொம்ப மிக தெளிவாக ஒரு விஷயத்தை சொல்லி திருவம்பாவை தொடங்குறார். என்னன்னா, ஆதியும் அந்தமும் இல்லாத அரும் பெரும் சோதி அப்படின்னு சொல்லுகின்ற நிலையிலே ஆதியும் அந்தமும் இல்லாத சோதி என்பதை வைத்து தொடங்குவது எதற்குன்னா, இந்த சோதி வாட இருக்கின்ற இந்த சோதி, திருவாசகத்திலே இருக்கின்ற இந்த சோதி ஆதியும் இல்லாதது, அந்தமும் இல்லாதது, பிறப்பு இல்லாதது, இறப்பு இல்லாதது, தோற்றம் இல்லாதது, மறைவு இல்லாதது. இப்படி பிறப்பு இறப்பு என்கின்ற நிலையிலே கடந்து நிற்கின்ற ஒரு தெய்வம், ஒரு நிலை, ஒரு இறை ஒன்று என்பதாக சொன்னால் அது சிவம் மட்டுமே அதற்கு உரிய கடவுள். ஆக சிவமே முதல் கடவுள் என்பதை நிறுவி சிவமாகவே வருகின்றனர். சிவம்தான் முழு முதல் கடவுள். திருமந்திரத்தை தொடங்குகின்ற பொழுது சிவனோடு ஒக்கும் தெய்வம் வேறும் இல்லை. ஃபர்ஸ்ட் குவாலிபிகேஷன் எதுக்குள்ளையும் உள்ள போகின்ற பொழுது முதல் குவாலிபிகேஷன் என்னன்னா, ஒன்றை தெரிந்து கொண்டு பொருளை உணர்ந்து உள்ள போகணும். எங்க உள்ள போறோம், என்ன சப்ஜெக்ட் எடுத்திருக்கிறோமோ அந்த சப்ஜெக்டை எடுத்து படிக்கணும் இல்லையா. எடுத்திருக்கிற சப்ஜெக்ட் எலக்ட்ரானிக்ஸ் படிச்சுட்டு இருக்கிறது மெக்கானிக்கல் சொன்னா அவன் என்ன சொல்லுவீங்க, எடுத்த சப்ஜெக்ட் எது எலக்ட்ரானிக்ஸ், அதுக்குரிய புத்தகத்தை வாங்கி படிக்கணும். அதை போல திருவாசகம் என்று சொல்லக்கூடிய இந்த திருவாசகம் யாரை உணர்த்துகின்றது சொன்னா, அந்தமும் ஆதியும் இல்லாத பிறப்பு இறப்பு இல்லாதது எங்கள் சிவம் என்பதை காட்டுகின்ற முகமாக முதல் நிலையிலே சிவம் என்பதே முழு முதல் கடவுள் என்பதை நிறுவுவது முதல் குறிப்பு. இரண்டாவது குறிப்பு, அதற்கு இரண்டு அடைமொழி கொடுத்தார். ஒன்று, ஆதியும் அந்தமும் இல்லா அரும் பெரும் சோதி என்பதாக, அரும் சோதி அருமை உடைய சோதி, பெரும் சோதி பெருமையை உடைய சோதி. சோதிக்கு ரெண்டு. திருவாசகத்திலே சோதி என்பது பற்றி பல இடங்களிலே திருவாசகத்திலே சொல்லுவார். சோதி பரம் சோதி, மாசற்ற சோதி, கருவா சோதி, அப்புறம் சோதியே உடரே, இப்படி சோதி என்பதை பல இடங்களிலே பல நிலைகளிலே மணிவாசக பெருமாள் சொல்வார். இல்ல, ஆதியும் அந்தமும் இல்ல அரும் பெரும் சோதி. இந்த அரும் பெரும் சோதிக்கு ரொம்ப சீக்கிரமா ஒரே ஒரு குறிப்பு மட்டும் சொல்றேன். வள்ளல் பெருமான் எடுத்துக்கொண்டது அருள் பெரும் சோதி. ரெண்டு சோதி உண்டு, ஒன்று அருள் சோதி, இன்னொன்று அருள் சோதி. இன்னைக்கு நல்லா நீங்க இத மனதில் நல்ல தெளிவாக அமைத்துக் கொள்ளுங்கள். மிக நுணுக்கமான ஒரு செய்தி இது. சோதி என்பதாக சொல்லுகின்ற போது அது அருள் சோதி என்பதாக ஒன்று சொல்லுவார்கள். அருட்சோதி எட்டு சதரம் அருட்சோதி அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி அருள் பெரும் ஜோதி அருள் பெரும் ஜோதி இல்ல அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி சனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி அப்ப அருள் ஜோதி என்பது என்ன அருட்சோதி என்பது என்ன இது ரெண்டு பொருள் நீங்க முக்கியமா தெரிந்து கொள்ள வேண்டும் அருள் சோதி அருள் என்கின்ற நிலையிலே லகாரம் வரும் லகாரம் பள்ளி அப்படின்னு சொல்லுகின்ற அந்த லகாரம் அருள் சோதி இந்த லகாரம் என்று சொல்லக்கூடிய இந்த லகாரம் தமிழ் எழுத்தணக்கிலே பதினாறாவது எழுத்து லகம் எத்தனாவது எழுத்து பதினாறாவது எழுத்து ல என்பதாக சொல்லக்கூடிய இந்த லகாரமானது பதினாறாவது எழுத்தாக விளங்குவது இந்த தமிழ் நெடுங்கணக்கிலே இந்த ல என்று சொல்லக்கூடிய பதினாறு என்பது பூரண நிலையை குறிப்பது பதினாறு சந்திரனுடைய மொத்த கலைகள் எத்தனை என்பதாக சொன்னால் எத்தனை பதினாறு கலைகள் சந்திரனுக்கு பதினாறு கலைகள் ஆனவுடன் அது முழு பூரணமாக ஆகும் அதனால அந்த பதினாறை புண்ணிய பதினாறு என்பதாக குறிப்பார் தேவன் சேர்க்கிறார் யாருக்கு சரியான சம்பந்தம் இருக்கு புண்ணியம் பதினாறு ஆண்டு அப்ப புண்ணியம் பதினாறு என்று சொல்லக்கூடிய இந்த பதினாறு என்பது பூரணம் என்ற நிலையிலே வல்லன் பெருமாள் திருவடி புகழ்ச்சியில சொல்லுவார் இந்த திருவடி என்பது எது என்பதாக சொன்னால் அந்த திருவடியை வல்லன் பெருமாள் சொல்லுகின்ற பொழுது அதற்கு பரிபூரணம் என்பதாக சொல்வார் எது பூரணம் எது பரிபூரணம் என்பதாக சொன்னால் ஒன்றே ஒன்று மட்டும்தான் இந்த உலகத்திலே பரிபூரணமாக பூரணமாக முழுமையாக குறைவிலா நிறைவாக இருக்கக்கூடிய ஒரு பொருள் எது என்பதாக சொன்னால் அது சிவம் என்பது மட்டுமே பரிபூரணம் அப்படி பரிபூரண நிலை என்று சொல்லக்கூடிய நிலை எது என்பதாக சொன்னால் அது அதனுடைய சுரூப நிலை அதனுடைய சுரூப நிலை என்று சொல்லக்கூடிய நிலையிலே அது பூரண நிலையாக யாரும் எட்டி பிடிக்க முடியாத நிலையிலே ஆதியும் அந்தத்தையும் கடந்த நிலையிலே இருப்பது சின்ன தன்மையன் என்று அறிய ஒன்னா எம்மானை என்ன தன்மையை உடையது இது இது எப்படி இதை அறிந்து கொள்வது என்பதாக சொன்னால் இது சுரூப நிலையிலே எண்ணத்திற்கு அப்பாற்பட்ட நிலையிலே விளங்குகின்ற ஒரு ஜோதியாக விளங்குகின்றது பரசிவ நிலையாக விளங்குகின்றது இது எப்படி இந்த ஜோதியை நாங்கள் புரிந்து கொள்வது என்பதாக சொன்னால் அப்படி நிற்கின்ற இந்த ஜோதியினாலே என்ன பயன் மிகப்பெரிய அளவிலே சுரூப நிலையிலே இருக்கக்கூடிய நிலையிலே இருக்கக்கூடிய இந்த சோதியினாலே என்ன பயன் என்பதாக சொன்னா அடுத்ததாக வருகின்ற நிலை அருட்சோதி என்பது அருள் சோதியாக நிற்பது அருட்சோதியாக இறங்கி வருகின்றது அருட்சோதியிலே வருகின்ற அந்த தகாரம் தமிழ் நெடுங்கணக்கிலே ஐந்தாவது எழுது என்பது நீங்க வேணா வீட்டுக்கு போய் காங்காச்சார எழுதி பாருங்க எழுதி பார்த்துட்டு கடைசியில நகாரம் பதினாறுல வருதா நகாரம் அஞ்சாவதா வருதான்னு நீங்க சொல்லணும் நாளைக்கு ஹோம்ஒர்க்கா வச்சிருக்கோம் நாளைக்கு நான் முடிஞ்சாதான் வருவேன் அது கணேஷ் ஐயா அவர்களுக்கு நீங்க இந்த அவர்கிட்ட நான் கேட்பேன் நீங்க வந்து சொல்லிருக்கீங்களா ஐயா ஏன்னா தமிழ் நெடுங்கணக்கெல்லாம் யாருக்கு தெரியுது நம்ம கணக்கே நமக்கு தெரியல நகாரம் ஐந்தாவது எழுத்து சும்மா தமிழ்ல வந்து நீங்க பாட்டுக்கு படிச்சுட்டு போறது கிடையாது தமிழ் என்பது ஆராய்ச்சிக்குரிய நூல் ஆராய்ச்சியில உள்ள கடல் அது அப்படி நகாரம் என்பது ஐந்தாவது எழுத்து அப்ப அருட்சோதி என்பதாக சொல்லுகின்ற போது அந்த நகாரம் ஐந்தாவது எழுத்து பரசிவ நிலையிலே சுரூப நிலையிலே இருக்கக்கூடிய சிவம் இந்த மனுநீர்கள் உயர்வாகும் என்பதற்காக இறங்கி வந்து ஐந்தொழில்கள் ஏற்றுவதற்காக இறங்கி வந்த நிலை அருட்சோதி ஐந்தொழில்கள் செய்கின்ற அந்த நிலையிலே அவருக்கு அருட்சோதின்னு பேரு இன்னதன்மையன் என்றறிய ஒன்றாயம்மானை எழி வந்த பிராணை எழி வந்த தன்மை மிகப்பெரிய நிலையில இருக்கக்கூடியவர்களால என்னென்ன பயன் அவரால் எனக்கு என்ன பயன் எனக்கு என்ன செஞ்சார் அவர் அப்படின்னு சொன்னா உனக்காக தானே அவர் ஐந்தொழில் ஆடுவதற்கு இங்க ஆடிக்கிட்டே இருக்கிறார் இவர் போன ஆட்டை எதுக்குன்னு கேட்டா நம்மெல்லாம் இங்க போன இதை நாம புரிஞ்சுக்கணும். ஆக இறைவனுடைய செயல் என்கின்ற நிலையிலே, உயிர்களை இயக்குகின்ற நிலையிலே, தில்லை மூலூர் ஆகிய திருவடி பல்லுயிர் எல்லாம் மனிதனன் ஆகி இந்த உயிரின் பொருட்டு இறங்கி வந்த நிலைக்கு அருட்சோதிப்பு. அதனால இந்த இரண்டு நிலைகளிலே இந்த சோதி என்பது சொரூப நிலையிலே பரசிவ நிலையிலே பரிபூரணமாகிய இந்த சோதியை அருண் சோதி என்பதாக அருமையை உடைய சோதியாக காட்டி அதனுடைய சொரூப இலக்கணத்தை காட்டியவர் பெரும் சோதி என்கின்ற நிலையிலே அது இறங்கி வந்து அருட்சோதியாக இறங்கி வந்து இந்த மன்னர்களுக்கெல்லாம் எளிமையாக தன்னுடைய அந்த கருணையை இல்லங்கள் போதும் சென்று அது அருள் செய்கின்ற நிலையினாலே இது இறங்கி வந்து இல்லங்கள் தோறும் சென்று அருள் செய்யும் சோதி. ஆகவே இந்த சோதி பெருமையை உடைய சோதி. ஆகவே இந்த சோதிக்கு இரண்டு அறிவுரையை கொடுத்து அரும் பெரும் சோதி என்பதாக மணிவாசக பெருமான் இந்த சோதியை காட்டினார். ஆகவே திருவம்பாவையின் வழியாக நாம் உள்ளுக்கு ஒவ்வொருவரும் பெற்றுக்கொண்டு செல்ல வேண்டியது அந்த சோதியை. ஒவ்வொரு பாடலும் ஒவ்வொரு சோதி. அப்படி உள்ளத்தில் எழுகின்ற சோதியாக நம்முடைய பெருமான் எழுந்தருளி இந்த திருவம்பாவையின் வழியாக அந்த இருள் போய் அகன்று நம்முடைய உள்ளத்திலே மெய்யான சோதியானது தோன்றும் என்பதாகிய குறிப்பினை அமைத்துக் கொண்டு இந்த தினம் தொடக்கம் என்பதென்ற வகையிலே நாம் சோதியை எண்ணி தொடங்கி நாம் சோதியிலேயே நாம் அந்த நம்முடைய எண்ணத்தை பொருத்த வேண்டும் என்கின்ற அந்த ஒரு நிலையினை அமைத்துக் கொண்டு திருவம்பாவையினுடைய ஆதியும் அந்தமும் இல்லா அருந்தரும் சோதியாக நிற்கக்கூடிய இந்த சோதியை தொடர்ந்து நாம் சிந்திப்போம் என்பதாகிய நிலையிலே அரியாங்குற மக்கள் எல்லாம் நீங்க திருவம்பாவையை கூடிய அளவிலே எத்துணை முறை எழுத முடியுமோ அத்துணை முறை எழுத வேண்டும் திருவம்பாவை. இது வந்து 30 நாள் நமக்கு கிடைத்த ஒரு வாய்ப்பு. அப்படி திருவம்பாவையை மீண்டும் மீண்டும் கைப்பழக்கமாக நாப்பழக்கமாக சொல்லும் நாம் மறக்கணும் அந்த நம்ம நம்முடைய நாக்கு மறவாத நிலையிலே திருவம்பாவையினுடைய அந்த உறுதியை உள்ளத்தை அமைத்துக் கொள்ள வேண்டும். அப்படி இருக்கின்ற நிலையிலே நாம் ஒவ்வொரு முறையும் திருவம்பாவை திருப்பள்ளி எழுச்சி விழாவிலே ஒரு உங்களுக்கு ஒரு வேலை கொடுக்கும். அப்படி ஒரு முறை 3 சிறந்த கேள்விகள் கேட்பவர்களுக்கு பரிசு சொல்லி ஒரு முறை சொன்னோம். ஏன்னா திருவம்பாவையிலே நாம் ஒரு முதல் கேள்வி, 2வது கேள்வி, 3வது கேள்வி அப்படின்னு 3 சிறந்த கேள்விகளை கேட்டவர்களுக்கு நாம பரிசு கொடுத்தோம். அதுல முதல் பரிசு வாங்கினவர் இருக்கிற நம்முடைய சரவணன் ஐயா அவர்கள் மிக அற்புதமாக திருவம்பாவை திருப்பள்ளி எழுச்சி என்ற ரெண்டையும் 30 பாட்டிலேயே திருப்பாவைக்கு 30 பாட்டு இருக்கு. ஆனா திருவம்பாவை 20லேயே சாப்பாடுது, கண்டினியூஷன் இல்லாம போயிடுது திருப்பாவை. அவங்களுக்கு மாதங்களிலே நான் மார்கழி மாதமாக இருப்பேன் கண்ணபிரான் சொன்னார். மாதங்களில் சிறந்தது மார்கழி. அப்படி மார்கழி மாதத்துல 30 நாள் அந்த 30 பாட்டுன்னு சொல்லி அந்த 20 பாட்டோட திருவம்பாவை நின்றுது அப்படின்னு நிற்கின்ற நிலையில இல்ல இல்ல 20ஓட சேர்த்து அடுத்ததா இது இருள் போக வேண்டும் என்ற நிலை மட்டும் இல்லை எங்களுக்கு. இருள் போன பிறகு பேருந்து ஒன்று உண்டு காட்டியது செய்வோம். வீடு என்கின்ற நிலையிலே போய் நின்றது மற்ற சமயங்கள் எல்லாம். ஆனா துன்பத்திலிருந்து நீங்கிறது மட்டும் இல்லப்பா முழுமை, துன்பத்திலிருந்து நீங்கின பிறகு இன்பத்தையே எல்லாரும் அனுபவிக்கின்ற நிலை உண்டு என்பதை காட்டுவதற்கு திருப்பணி எழுதியையே சேர்த்தோம் என்கின்ற நிலையிலே அற்புதமான அந்த ஒரு கேள்வி கேட்டவர் நம்முடைய சரவணன் ஐயா. 2வது கேள்வி, 2வது பரிசு நம்ம கோபால் ஐயா அவங்க. நாங்க வகுப்பு மாணவர் அப்படின்னு போட்டு அவருதான் எங்களுக்கு எல்லாம் சீனியர். வயதுல பாத்தீங்கன்னா எல்லாத்துலயும் அவர் ரொம்ப அனுபவத்திலேயும் மிகப்பெரிய ஒரு சீனியராக இருக்கக்கூடியவர் நம்முடைய கோபால் ஐயா அவங்க. ஆனா நாங்க இன்விடேஷன்ல போடுகின்ற பொழுது நிகழ்ச்சி தொகுப்பாளர் வகுப்பு மாணவர் கோபால் அப்படின்னு போடுவோம். ஆனா உண்மையிலேயே அவர் மாணவன் மாதிரி இளைஞர் மாதிரி இன்னைக்கும் அவர் ரொம்ப ஆக்டிவா இருக்கக்கூடியவர். அப்படி ஐயாவோட 2வது பரிசு பெற்றவங்க. அவங்க கேட்ட கேள்வி, மாலடியா நான்குவரும் காணாத மலையினை நாம் போல் அறிவோம் அப்படின்னு கேட்டா நாம் போல் அறிவோம் அப்படின்னு கேட்டாரே. மாலடியா திருமாலும் நான்குவர் அறியாதவன நாம வழிபட்டா பேசுவாரா அப்படின்னு ஒரு உலகத்திலே அவர் எப்பொழுதும் இருக்கக்கூடியவர் என்ற அந்த நிலையிலோ மூன்றாவது கேட்டவர் சுகுமாரன் ஐயா அவங்க. அப்படி அந்த வரிசையில இன்றைய திருவம்பாவை திருவம்பாடி எழுச்சியில உங்களுக்கு வைக்கக்கூடிய ஒரு நிலை என்னன்னு சொன்னா, ஒவ்வொரு திருப்பாடலிலேயும் ஒரு சொல் ஆடுகின்றிலை கூத்து உடையான் கிழக்கு அன்பு இல்லை என்று உருகி பாடுகின்றிலை படைப்பதும் செய்யும் பாதமலர் கூறுகின்றிலை மலர் சூட்டுகின்றிலை துணையினி பிணெஞ்சே. திருவாசகத்துல என்ன உள்ளே தைத்த இடம் என்பதாக சொன்னா மணிவாசக பெருமாளி இந்த ஒரு சொல், இந்த ஒரு சொல் போதும், எங்கேயும் கிடைக்காத சொல் இந்த ஒரு சொல். இந்த பிணெஞ்சேன்னு சொன்னார் பாருங்க மணிவாசக பெருமாள், அற்புதமான ஒரு நிலை. நெஞ்சத்துக்கு என்னென்னவோ என்னென்னவோ யார் யாரோ சொல்ல, மணிவாசக பெருமாள் இந்த நெஞ்சத்தை சொல்லுகின்ற ஒரு பிண நெஞ்சேன்னு குறிப்பிட்டார். அந்த ஒரு இடம் உள்ளத்துல போய் தைக்கும். அதற்காக மணிவாசக பெருமாளுடைய தமிழுக்கு நெஞ்சு தமிழ். இந்த தமிழ் எல்லாம் வெளியிலேயே நிற்க உள்ளத்திலே போய் தைத்து உள்ளத்திலே போய் அந்த உள்ளத்தை தைக்கக்கூடிய அந்த ஒரு மொழி மணிவாசக பெருமாளுடைய மொழி. அதனாலே அதற்கு நெஞ்சு தமிழ் என்பதாக பெயர். அப்படி ஒரு சொல் ஒவ்வொரு பாடலுக்கும் ஒரு சொல் எடுக்கும். இப்ப ஆதிய வந்தவும் இல்ல அருங்கரும் சோதி அப்படின்னு சொன்னா ஒரு சொல் சோதி என்ற இன்னைக்கு நாம் எடுத்த சொல் சோதி என்பது. அந்த மாதிரி ஒவ்வொரு திருப்பாடலிலேயும் ஒவ்வொரு சொல் நீங்க எடுத்து அதை கைப்பட எழுதி, இப்போ 20 திருவம்பாவை 10 திருப்பலி எழுதி 30 பாடல்களையும் 30 சொல் அது உங்களுக்கே உரிய சொல்லாக தொகுத்து நாங்கள் வைத்து எய்பியில் வைப்பாக வைத்துக் கொள்வோம் என்பதாக சொல்லி இந்த திருவம்பாவை திருப்பலி எழுச்சி விழா இதை இன்றைய தின விழாவினை இத்தோடு முடித்துக் கொண்டு ஐயாவர்களுடைய